السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله داعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك خاتم الأنبياء وإمام المرسلين وشفيع المذنبين محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. اللهم بارك لي فيما علمتني وارزقني فهم كتابك وسنة نبيك صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே நேர்வழியை தேடியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே அவனது மார்க்க ஞானத்தை வேண்டியவனாக, அல்லாஹ் நாடியபடி அவன் விரும்புகிறபடி அவனுடைய மார்க்கத்தை கற்று அதன்படி செயல்படுகிற நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே கேட்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். உண்மையிலே இது போன்ற தலைப்புகளெல்லாம் குறைந்தது ஒரு 10 மணி நேரமாவது காலையிலிருந்து மாலை வரை உட்கார்ந்து பேசி பல சந்தேகங்களை எல்லாம் கேட்டு பல குர்ஆன் ஆயத்துகளை, பல ஹதீஸுகளை, பல சான்றுகளை எல்லாம் நாம் எடுத்து முன்வைத்து புரியும் போது ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் புரியலாம். ஓரளவுக்கு புரியலாம். ஆனால் ஒரு மணி நேரத்திலே இவ்வளவு அதிகமான விஷயங்களை எல்லாம் சொல்ல முடியுமா என்றால், ஆங்காங்கே சில விஷயங்களை நினைவுபடுத்தலாம், தொட்டு பார்க்கலாமே தவிர ஆழமாக எதையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு முயற்சி செய்வோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எளிதாக்கி தருவானாக. நான் இதை மிகைப்படுத்தி சொல்கிறேன் என்று யாரும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். நீண்ட நேரம் பேச வேண்டிய தலைப்பை சுருக்க வேண்டும் என்று சொன்னது மிகைப்படுத்துகிறேன் என்று எண்ண வேண்டாம். ஏனென்றால் உள்ளங்களிலே சந்தேக நோய்கள் அவ்வளவு ஆழமாக படிந்திருக்கின்றன. மனிதனின் அறிவிலே அந்த அளவு குழப்பங்கள் குடிகொண்டிருக்கின்றன. குர்ஆனை, ஹதீஸை, ஷரியத்தை, இஸ்லாமை புரிவதிலே அந்த அளவிற்கு இன்றைய முஸ்லிம் சமுதாயம் குழம்பி போய் தடுமாறி போய் சிந்தனையும் அறிவையும் யாரிடத்தில் அடமானம் வைக்கக்கூடாதோ அவர்களிடத்திலெல்லாம் அடமானம் வைத்து, எதிலிருந்தெல்லாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடாதோ அதிலிருந்தெல்லாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள முயற்சி செய்து, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு முன் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய தகுதி பண்பாடுகள் என்ன என்பதையெல்லாம் ஆராய்வதற்கு பதிலாக மார்க்கம் என்பது ஏதோ மளிகை கடையிலே விற்கப்படுகிற சாமான்களை போன்று, 10 பைசா, 5 பைசா, 1 ரூபாய், 2 ரூபாய் சாமான்களை போன்று சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. ஆகவேதான் அவ்வளவு இந்த குழப்பங்களும் சிந்தனை சீர்கேடுகளும் இருக்கின்ற காரணத்தால் ஷரியத்தை அதனுடைய சரியான ஆதாரங்களோடு புரிய வேண்டும் என்றால் நமது அழுக்கடைந்த அல்லது சிதறிப்போன அந்த சிந்தனையை கழுவுவதற்கு, சுத்தம் செய்வதற்கு அவ்வளவு நேரம் தேவைப்படும் என்று சொன்னேன். இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குறைந்த நேரத்திலே நமக்கு பரக்கத்து செய்வான் என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டிக் கொண்டு நான் தொடங்குகிறேன். என் கண்ணியத்திற்குரியவர்களே, அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா இதை அரபி மொழியிலே இறுதி இறை தூதராக தேர்ந்தெடுத்து அனுப்பிய, புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வாசகத்தையும், இறுதி இறை தூதராக அவன் தேர்ந்தெடுத்து அனுப்பிய அந்த தூதருக்கு கொடுத்தான். அந்த தூதரை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் அனுப்பினான். புரிகிறதா? சிலர் எண்ணுவது போன்று எப்படியோ ஒரு தூதரை அனுப்ப வேண்டும், அந்த தூதரை அந்த தூதருக்காக வேண்டி யாரையாவது ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டும், அப்படி தேர்ந்தெடுத்து விட்டான். அவர் அனுப்பப்படுகிற காலத்திலே எப்படியோ ஒரு மக்கள் இருந்துதான் ஆக வேண்டும், அப்படித்தான் ஒரு மக்கள் இருந்தார்கள். வேதத்திற்காக ஏதோ ஒரு மொழியை தேர்ந்தெடுத்தாக வேண்டும், எந்த மொழியை எடுத்தாலும் ஒரு கேள்வி வரும், ஏதோ ஒரு யதார்த்தமாக அரபி மொழி தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று பல விஞ்ஞானிகள் மிஞ்ஞானிகள் புரிகிறார்களே, அந்த அடிப்படையை முதலிலே தகர்த்து விடுங்கள், அந்த சிந்தனையை முதலிலே தூக்கி எறிந்து விடுங்கள். அல்லாஹு தஆலா இறுதி ரிசாலத்திற்காக அவன் படைத்த மனிதர்களில் முஹம்மது ரசூலுல்லா என்ற அந்த மனிதரை அவன் தேர்ந்தெடுக்கிறான், அவன் தேர்ந்தெடுக்கிறான். அந்த மனிதருக்காக ஒரு சமுதாயத்தையும் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்கிறான். அந்த சமுதாயம் அவர்களுக்கின்ற அந்த மொழியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கிறான். அந்த மொழியிலே அவனுடைய வேதத்தை இறக்குகிறான். அதன் மூலமாகத்தான் இஸ்லாமை நமக்கு முழுமையாக்குகிறான். புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் அல்லாஹுடைய தீன், நமது மார்க்கம். இந்த மார்க்கம் நமக்கு எதன் மூலமாக கிடைக்கிறது? ஒன்றை நீங்கள் அப்படியே அடிப்படையோடு புரிந்து கொண்டு வரும்போது அடுத்தடுத்து சொல்வதை நீங்கள் எளிதாக விளங்கிக் கொள்ளலாம். இஸ்லாம் யார் மூலமாக நமக்கு கிடைக்கிறது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக. அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எதன் மூலமாக அல்லாஹ் வழங்குகிறான்? குர்ஆன் மூலமாக வழங்குகிறான். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்வதற்கு தேர்ந்தெடுத்த அல்லாஹ், கவனமாக கேளுங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்வதற்கு ஒரு தூதரை தேர்ந்தெடுத்த அல்லாஹ், அவர் சொல்லும்போது அந்த தூதருடைய மொழிகளை, அந்த தூதர் ஓதக்கூடிய வேதங்களை, அந்த தூதர் ஓதிய வேதங்களுக்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கங்களை கேட்பதற்கு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அந்த கூட்டத்திடத்திலே அந்த வேதம் ஓதப்படுகிறது, அல்லது இப்படி சொல்லுங்கள், அந்த வேதத்தை அந்த தூதர் ஓதி காட்டி அதன் விளக்கத்தை சொல்கிறார். அந்த கூட்டம் அதை அப்படியே உள்வாங்குகிறது, ஏற்றுக்கொள்கிறது, அங்கீகரிக்கிறது, செயல்படுத்துகிறது, பின்பற்றுகிறது, மனப்பாடம் செய்கிறது. தனது வாழ்க்கையில் தனது உயிரை பேணுவதை விட அந்த மார்க்கத்தை, அந்த தூதரின் போதனைகளை, அந்த வேதத்தை பின்பற்றுகிறது, பேணுகிறது. இது அந்த கூட்டத்திற்காக அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட். நாம் ஏதோ இன்று ராத்திரி ஆலோசனை செய்து கற்பனை செய்து எழுதி கொண்டு வந்து பேசுவதல்ல, அந்த கூட்டத்திற்கு யார் கொடுக்கிற சர்டிபிகேஷன்? அல்லாஹ் கொடுக்கிற, ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற சர்டிபிகேஷன். ஹயர், இப்போது கொஞ்சம் இந்த வேதத்தை பற்றி தெரிந்து கொண்டு உள்ளே செல்வோம். சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்திலே 155வது வசனத்திலே அல்லாஹு தஆலா அவன் இறக்கிய இந்த கண்ணியமிகு புத்தகத்தை பற்றி சொல்கிறார். வஹாதா கிதாப், வஹாதா கிதாப், இது வேதம். எதை பார்த்து சொல்கிறான்? எதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஓதுகிறார்களோ, அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்தது என்பதாக ஓதுகிறார்களோ, அதை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான். மூமின்களே, முஸ்லிம்களே, என்னை ஏற்றுக்கொண்டவர்களே, என்னை நம்பிக்கை கொண்டவர்களே, தூதரின் வாயிலாக என்னை அறிந்து கொண்டவர்களே, உங்களுக்கு இந்த தூதர் ஓதி காட்டுவது இது வேதம். இது வஹாதா கிதாப், தூதர் ஓதி காட்டுகிறார். ஆனால் இதை இறக்கியது நாம், அன்சல்நாஹு, இதை நாம் இறக்கி இருக்கிறோம். தூதர் அவராக கற்பனை செய்ய முடியாது. நமது பேச்சிலே அதுவல்லாத வேறொன்றை அவராக சேர்த்து உள்ளே நுழைக்க முடியாது. சூரா யூனுஸை படித்து பாருங்கள், சூரத்துல் மஆரிஜை படித்து பாருங்கள், இதற்குரிய நீண்ட விளக்கத்தை அல்லாஹ் சொல்கின்றான். وَلَوْ شَاءَ اللَّهُ مَا تَلَوْتُهُ عَلَيْكُمْ وَلَا أَدْرَاكُمْ بِهِ. அல்லாஹு தஆலா, நான் இந்த வேதத்தை உங்களுக்கு ஓதக்கூடாது என்று நாடி இருந்தால் நான் இதை உங்களுக்கு ஓதி காட்டி இருக்க முடியாது. مَا يَكُونُ لِي أَنْ أُبَدِّلَهُ مِنْ تِلْقَاءِ نَفْسِي, என் விருப்பத்திற்கு ஏற்ப இந்த வேதத்தை என்னால் மாற்ற முடியாது. அல்லாஹ் இறக்கியபடி இறக்கியதை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன். ولو تقول علينا بعض الاقاويل لاخذنا منه باليمين ثم لقطعنا منه الوتين. நாம் விரும்பாததை நாம் சொல்லாததை இந்த தூதர் நம்மீது இட்டு கட்டினால், நம்மீது சேர்த்து புனைந்து சொன்னால், அவருடைய வலதுகரத்தை பிடித்து அவருடைய உயிர் நரம்பை நாம் வெட்டி விடுவோம். இங்க கவனித்து கேளுங்கள், யாராவது வரும்போது போகும்போது நீங்க அவங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். நான் இந்த விஷயத்துல ரொம்ப பலவீனமானவன். உங்களுடைய முகம் எல்லாம் பார்வையெல்லாம் என்னை தான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இடியே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, பில்டிங்கே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, நான் பேசிக்கிட்டு இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கணும், அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். நீங்க அங்க எங்க திரும்பினீங்கன்னு சொன்னா என்னுடைய வேகம் குறைஞ்சு போயிடும், என்னுடைய சிந்தனை சிதறி போயிடும். நான் பேசாம இனி உங்களை பாக்குறத விட்டு கேமராவை பார்த்து பேச ஆரம்பிச்சிருவேன். அது எனக்கு ரொம்ப நல்லதா போயிடும். ஏன்னா கேமரா வேற எங்கேயும் பார்க்காது. என்ன சொல்றீங்க? ரொம்ப பலவீனமான மனிதன், என்னை நீங்கள் பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவன். இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டு செல்ல வேண்டும், ஒரு விஷயத்தை கூட அவர்கள் தவற விட்டுவிடக்கூடாது என்று ஆசைப்படக்கூடியவன் நான். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், இந்த தூதர் நான் விரும்பாததை அவர் என் மீது சொன்னால் அவருடைய வலதுகரத்தை பிடித்து அவருடைய உயிர் நாடியை நரம்பை நான் வெட்டி விடுவேன், உங்களில் யார் தான் தடுக்க முடியும், யாரால் முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆகவே அல்லாஹ் சொல்லாததை தூதரால் சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹாதா கிதாபுன் அன்ஸல்நாஹு, இது வேதம், இதை நாம் இறக்கி இருக்கிறோம். அதாவது தூதராக கற்பனை செய்த வேதம் அல்ல. பலர் சொன்னார்கள், அதோ அந்த ஒரு கொள்ளனிடத்திலே சென்று முகம்மது அமருகிறார் அல்லவா, ஒருவேளை அந்த நசராணி அடிமைதான் இந்த வேதத்தை அவருக்கு சொல்லி இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், சூரத்து நஹலை படித்து பாருங்கள், எந்த மனிதனை பார்த்து அவர்தான் இவருக்கு இதை சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்கிறார்களோ, இன்னமா யுஅல்லிமுஹு பஷர் என்று சொல்கிறார்களோ, அறிவாளிகளே, அவனோ அரபி தெரியாத அரைகுறை அரபி பேசக்கூடிய ஒரு அடிமை, அஜமி அவன். அவன் எப்படி இவ்வளவு பெரிய இலக்கிய நயம் படைத்த, இவ்வளவு பெரிய ஞானம் படைத்த இந்த வேதத்தை சொல்லிக் கொடுக்க முடியும்? சொல்வதற்கு பொய் சொல்வதற்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா, பொருத்தம் இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். இவர்கள் இந்த தூதருக்கு நான் இறக்கியதோ இதுவோ தெளிவான அரபி பாஷை, அரபி மொழி. எப்படி சொல்கிறார்? இந்த குர்ஆனை சொல்லும் போது மொழிகளிலேயே தெளிவான அரபி மொழியில் இறக்கப்பட்ட வேதமாக இருக்கிறது. வஹாதா கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக்குன், பிறகு சொல்கிறான் முபாரக்குன், இந்த வேதம் அல்லாஹ்விடம் இருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வேதம் இது, பரக்கத்துகள் நிறைந்த வேதம் இது, அருள் நிறைந்த வேதம் இது. இதிலே அறிவுக்கு அருள் இருக்கிறது, இதிலே மனதுக்கு அருள் இருக்கிறது, இதிலே வாழ்க்கைக்கு அருள் இருக்கிறது, இதிலே தலைவருக்கு அருள் இருக்கிறது, இதிலே குடும்பத்திற்கு அருள் இருக்கிறது, இதிலே சமூகத்திற்கு அருள் இருக்கிறது. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் அத்தனை வகையினருக்கும், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் அத்தனை வகையினருக்கும் இதிலே அருள் இருக்கிறது. கணவன் பின்பற்றினால் அவனுக்கு அருள், மனைவி பின்பற்றினால் அவனுக்கு அருள், பிள்ளைகள் பின்பற்றினால் அவனுக்கு அருள், செல்வந்தன் பின்பற்றினால் அவனுக்கு அருள், ஏழைகள் பின்பற்றினால் அவர்களுக்கு அருள் என்று எல்லா வகையினருக்கும் அருளுடைய வேதம் இது. வஹாதா கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக்குன், பிறகு என்ன சொல்கிறான், ஃபத்தபிஊஹு, இந்த வேதத்தை பின்பற்றுங்கள். இப்படிப்பட்ட வேதத்தை நீங்கள் வாழ்க்கையிலே ஏற்று நடங்கள். வத்தகு, அதன் அடிப்படையில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் கருணை காட்டப்படுவீர்கள். இந்த இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஷரியத்திற்கு, இந்த தீனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் ஆதாரமாக அவனுடைய குர்ஆனை ஆக்குகிறான், அமைக்கிறான். கொஞ்சம் புரிகிறதா? அவனுடைய இந்த மார்க்கத்திற்கு, இந்த தௌஹீதுக்கு, இந்த அகீதாவிற்கு, இந்த தீனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை ஆரம்பிக்கிறான், குர்ஆனை முதல் ஆதாரமாக வைக்கிறான். வஹாதா கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக்குன் ஃபத்தபிஊஹு வத்தகு, உங்களது தக்குவாவை இந்த வேதத்தின் அடிப்படையிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதே அத்தியாயத்தினுடைய 92வது வசனத்திலே மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக்குன், இது வேதம், இது இதை நாம் இறக்கினோம், இது அருள் செய்யப்பட்ட வேதம், இது பரக்கத்து செய்யப்பட்ட வேதம், இது முஸத்திகுல் லதி பைன யதைஹி, இதற்கு முன்னால் உள்ள அத்தனை வேதங்களையும் இது உண்மைப்படுத்துகிறது, இது மெய்ப்பிக்கிறது. முந்திய வேதங்களிலே, தௌராத்திலே, இஞ்சிலே சொல்லப்பட்ட அத்தனை நன்மைகளையும் இது தன்னுள்ளே உள்ளடக்கி இருக்கிறது. எனவே இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதற்கு பிறகு வேறு வேதங்களை தொட வேண்டிய அவசியம் இல்லை, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவற்றை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வஹாதா கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக்குன் முஸத்திகுல் லதி பைன யதைஹி, நல்ல கார் இருக்கும் போது ஓட்டக்காரில் போய் பார்ப்போம் எவனும் ஆசைப்படுவானா? நல்ல அழகான பங்களா வீட்டில இருக்கும் போது ஒழுவக்கூடிய ஓட்டை உடசராக இருக்கக்கூடிய ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே போய் அங்கே நுழைந்து பார்க்கலாம் என்று யாராவது ஆசைப்படுவானா? அப்படிப்பட்டால் அவனுக்கு என்ன சொல்வீர்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு உயர்ந்த மாளிகையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று இஸ்லாம் எப்படி சொல்கிறார்கள், அழகிய மாளிகை, அதிலே ஒரே ஒரு கல்லுக்கு இடம் இருந்தது, அந்த கல் தான் நான் என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறான்? வலி துந்திர உம்மல் குரா வமன் ஹவுலஹா, நபியே, நீங்கள் இந்த குர்ஆனின் அடிப்படையிலே இந்த மக்கா வாசிகளையும் இந்த மக்காவை சுற்றியுள்ள உலக மக்களையும் நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். வல்லதீன யுஃமினூன பில் ஆகிரதி யுஃமினூன பிஹி வஹும் அலா ஸலாதிஹிம் யுஹாஃபிதூன். அல்லாஹ் சொல்கிறான், மறுமையை நம்பக்கூடியவர்கள் இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரே வார்த்தை, மறுமையை நம்பக்கூடியவர்கள் இந்த வேதத்திலே சந்தேகிக்க மாட்டார்கள். இந்த வேத வசனங்களிலே, இந்த வேதத்தின் கருத்துகளிலே, இந்த வேதத்தின் போதனைகளிலே அவர்களுக்கு எந்த விதமான மன நெருக்கடியும் இருக்காது. அல்லாஹ் இன்னொன்றையும் அங்கே சேர்த்து சொல்கிறான், மறுமையை நம்பக்கூடியவர்கள் யாரு தெரியுமா? வாயால் சொல்பவர்கள் அல்ல, வஹும் அலா ஸலாதிஹிம் யுஹாஃபிதூன், ஐங்கால ஃபர்லான தொழுகைகளை சரியாக அவர்கள் தொழுகிறார்களா, அவர்கள் தான் மறுமையை நம்பக்கூடியவர்கள். அப்படி மறுமையை நம்பக்கூடியவர்கள் தான் இந்த வேதத்தை பின்பற்றுவார்கள். எனவேதான் நீங்கள் பார்க்கலாம், யார் குர்ஆனிலே அல்லது ஹதீஸிலே இந்த மார்க்கத்திலே குதர்க்கம் செய்கிறார்களோ, விதண்டாவாதம் செய்கிறார்களோ, அவர்கள் தொழுகைக்கு ஒருபோதும் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டார்கள். அவர்களிடத்திலே தொழுகை பேருக்குத்தான் ஒட்டி கொண்டிருக்குமே தவிர அவர்களுக்கும் தொழுகைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, எந்த உணர்வும் இருக்காது. அடுத்து 38வது அத்தியாயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வேதத்தை பற்றி சொல்கிறான், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக் முபாரக்குன், இது வேதம், நபியே இதை நாம் உமக்கு இறக்கி இருக்கிறோம், முபாரக்குன் அருள் செய்யப்பட்டது. குர்ஆனை முபாரக், அருள் செய்யப்பட்ட வேதம் என்று ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். பிறகு என்ன சொல்கிறான்? லியத்தப்பரு ஆயாத்திஹி, லியத்தப்பரு ஆயாத்திஹி வலியதஸக்கர உலுல் அல்பாப், இதனுடைய வசனங்களை அவர்கள் ஆழ்ந்து ஆராய வேண்டும், சிந்திக்க வேண்டும்.
தத்தப்புர், அரபியிலே தஃபக்குர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லிகௌமி யத்தஃபக்கரூன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அலிம யஅலமு இல்மன் லிகௌமி யஅலமூன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஃபகீஹ யஃபகஹு ஃபிக்ஹன் லிகௌமி யஃபகஹூன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நான்கையும் தனக்குள்ளே கொண்ட லியத்தபரு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எப்படி? ஃபிக்ஹ், இல்ம், தஃபக்குர், அகல், இந்த நான்கையும் தனக்குள்ளே கொண்ட தத்தப்புர் என்ற வார்த்தையை இந்த இடத்தில் சொல்கிறான். லியத்தபரு ஆயாத்தி, இதன் வசனங்களை இவர்கள் அறிய வேண்டும், புரிய வேண்டும், சிந்திக்க வேண்டும், ஆழ்ந்து ஆராய வேண்டும். மேலோட்டமாக அல்ல. லியத்தபரு ஆயாத்தி. பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அறிவுடையவர்கள் அப்படி ஆழ்ந்து சிந்திக்கும் போது இதன் அறிவுரைகளை கொண்டு, இதன் படிப்பினைகளை கொண்டு, பாடங்களை கொண்டு நல்லறிவு பெறுவார்கள். வலிய ததக்கர உலுல் அல்பாப். இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்ற குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு ஆதாரமாக சாட்சியாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் குர்ஆனை பின்பற்றும்படி ஏவப்பட்டிருக்கிறான். ஒரு முஸ்லிம் குர்ஆனை அடிப்படையாக வைக்கும்படி ஏவப்பட்டிருக்கிறான். பெரும்பாலான மக்களுக்கு இதிலே ஓரளவுக்கு சந்தேகம் இருக்காது. குர்ஆனை பின்பற்ற வேண்டும் என்பதிலே, குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனை சட்டமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே சந்தேகம் இருக்காது. அடுத்து எங்கே சிலர் வித்தியாசப்படலாம்? ஒரு கூட்டம் வித்தியாசப்பட்டார்கள், சிலர் வித்தியாசப்பட்டார்கள். குர்ஆனை மட்டும் ஏற்றுக்கொள்வதா, அல்லது குர்ஆனை புரிவதற்கு, குர்ஆனை விளங்குவதற்கு அதோடு சேர்த்து நமக்கு எதுவும் தேவையா? இந்த குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவான புத்தகம் என்று சொல்கிறான். திபியானன் லிக்குல்லி ஷை, தஃப்ஸீலன் லிக்குல்லி ஷை, வகத் ஃபஸ்ஸல்னா குல்ல ஷைஇன் தஃப்ஸீலா. இப்படியெல்லாம் வசனங்களை பார்த்த சிலர், யாருடைய உள்ளத்திலே மன இச்சை குடிகொண்டிருந்ததோ அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள், குர்ஆன் மிக தெளிவான புத்தகம், எனவே குர்ஆனே போதும் என்று, குர்ஆனே போதும் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர்கள் குர்ஆனே போதும் என்று சொல்லி குர்ஆனை மறுக்க ஆரம்பித்தார்கள். எப்படி? அவர்களுடைய பேச்சு வாதம் என்ன? குர்ஆன் தெளிவான புத்தகம், விளக்கமாக இருக்கிறது, அதிலே எந்த விதமான ஒரு குழப்பம் இல்லை, எனவே குர்ஆன் மட்டுமே போதும் என்று சொன்ன அவர்கள் வார்த்தையில் குர்ஆன் மட்டும் போதும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த வார்த்தை, அந்த வாதத்தின் அடுத்த தாக்கம் இருக்கிறது, அடுத்த அந்த அந்த வார்த்தை ஏற்படுத்திய பாதிப்பு இருக்கிறது. அது என்னவென்றால், ஹதீஸை நிராகரிப்பது, குர்ஆனை ஓர் இடத்திலே அதனுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு மற்றொரு இடத்திலே அதன் வசனங்களை நிராகரிப்பது. இப்போது நான் உங்களுக்கு நீண்ட பட்டியல் போட்டு காட்டுவதற்குரிய நேரம் இல்லாத காரணத்தால் நீங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து பாருங்கள். குர்ஆன் மட்டுமே போதுமானதாக இருந்திருக்குமே ஆனால், குர்ஆன் மட்டுமே போதுமானதாக இருந்திருக்குமே ஆனால், அந்த குர்ஆனை எந்த தூதர் மூலமாக அல்லாஹு தஆலா இறக்கினானோ அந்த தூதருக்கு நீங்கள் இந்த குர்ஆனை ஓதி காட்டிவிட்டு சும்மா இருங்கள், இந்த குர்ஆனை மட்டும் இந்த தூதரிடத்திலிருந்து கேட்டுவிட்டு நீங்கள் உங்களது வேலைகளை பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் புரிந்தபடி அமல் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தை விட்டிருப்பான். ஆனால் அப்படி விடவில்லை. என்ன செய்கிறான்? ஒரு வசனமா, இரண்டா, நூற்றுக்கு மேற்பட்ட வசனங்களிலே அத்தீஉ அல்லாஹ வ அத்தீஉ அர்ரசூல் வமன் யுத்இர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். கவனியுங்கள் வசனங்களை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். இந்த கட்டுப்படுங்கள் என்ற வாசகத்தை இரண்டு முறை சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள். சில இடங்களிலே
அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள். கட்டுப்படுகிற விஷயத்திலே இருவருக்கும் இடையிலே பாகுபாடு காட்டக்கூடாது. இபாதத்திலே பாகுபாடு உண்டு. அல்லாஹுவை வணங்குவோம், ரசூலை வணங்க மாட்டோம். அல்லாஹுவிடத்திலே துவா கேட்போம், ரசூலிடத்திலே துவா கேட்க மாட்டோம். அல்லாஹுவை உள்ளத்தால் பயப்படுவோம், ரசூலை உள்ளத்தால் பயப்பட மாட்டோம். அல்லாஹுவிடத்திலே ரஹ்மத்தை பரக்கத்தை ஆதரவு வைப்போம், அந்த ரஹ்மத்தை பரக்கத்தை ரசூலிடத்திலிருந்து ஆதரவு வைத்து நாம் பெற முடியாது. ஆனால் இத்தாஅத் என்று வரும்போது அல்லாஹு தஆலா தன்னோடு யாரையும் சேர்த்து சொல்கிறான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் என்று சேர்த்து கட்டுப்படுங்கள். அப்ப பிரிவினை காட்டாமல், பாகுபாடு காட்டாமல் கட்டுப்படுங்கள். ரசூலுக்கு கட்டுப்பட்டால் தான் தூதருக்கு கட்டுப்பட முடியும். நீங்கள் ரசூலுக்கு கட்டுப்பட்டால் தான் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக ஆகிவீர்கள். சூரா நிசாவுடைய 80வது வசனம், வமன் யுத்இ ரசூல ஃபகத் அதா அல்லாஹ், தூதருக்கு கட்டுப்பட்டவர் தான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர். எப்படி? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தூதர் இல்லாமல் அல்லாஹ்வை இபாதத்து செய்ய முடியாது. தூதர் இல்லாமல் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியாது. தூதர் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ஏவல்களை அறிய முடியாது. தூதர் இல்லாமல் அல்லாஹ்வுடைய வெறுப்பை அறிய முடியாது. மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 31வது வசனமும் இதைத்தான் சொல்கிறது. குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், என்னை பின்பற்றியாக வேண்டும். யாரை சுட்டிக்காட்டி, யாரை சுட்டி காண்பித்து, யாரை சொல்லுங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அப்படி அப்படி பின்பற்றினால்தான் யுஹிப்புக்கும்ல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான். வயஃபிரு லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப இத்தாஅத் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது, இத்திபா என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. என்ன வார்த்தை? இத்தாஅத். சரி, கொஞ்சம் கொஞ்சம் இடையில சில முக்கியமான விஷயங்களை தொட்டுக்கொண்டே செல்வோம். ஏனென்றால் அது பல சந்தேகங்களை அடியோடு தகர்ப்பதற்கு, கிள்ளி எறிவதற்கு வசதியாக இருக்கும். அது என்ன? நீங்க ரொம்ப பேர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இத்தாஅத்துக்கும் இத்திபாக்கும் வித்தியாசம் தெரியாது. மல் ஃபரக்கு பைன் இத்தாஅத்தி வல் இத்திபா, கட்டுப்படுங்கள் கீழ்படியுங்கள்னு தமிழ்ல அர்த்தம் பண்ணிருவீங்க. ஏனென்றால் தமிழ்ல தர்ஜுமா வச்சுட்டு தான் ரொம்ப பேர் இதான் குரான்னு விளங்கிட்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் இதிலிருந்து நாங்கள் சட்டம் எடுப்போம், நாங்கள் இஜ்திஹாத் செய்கிறோம். எதை பார்த்துங்க? தமிழ் தர்ஜுமாவை பார்த்து. வருஷம் வருஷம் கரெக்ஷன் போட்டுக்கிட்டு தமிழ் தர்ஜுமால, வருஷம் வருஷம் கரெக்ஷன் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை வைத்துக் கொண்டு சட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எது குர்ஆன்? அரபி மொழியில், அரபி மொழியிலே ஓதப்பட்ட, அரபி மொழியிலே இறக்கப்பட்டது குர்ஆன். எதுவல்ல, தமிழிலோ ஆங்கிலத்திலோ அல்லது மலையாளத்தில், மலையாளத்திலோ இருப்பது அது மொழிபெயர்ப்பு, அது குர்ஆன் அல்ல. மல் ஃபர்க்கு பைனல் இத்திபாஇ வல் இதாஅ, இத்திபா இதாஅத். அல்லாஹு தஆலா நபியை பற்றி எடுக்கும்போது குர்ஆனிலே அத்தனை 100 இடங்களிலும் அதிகமாக இதாஅத் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். சில இடங்களில் இத்திபா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதாஅத் என்றால் என்ன தெரியுமா? கொஞ்சம் கவனமாக புரியுங்கள். ஒருவர் ஒன்றை கூறினால் செய் என்று செய்யாதே என்று, ஒருவர் ஒன்றை செய் என்றோ செய்யாதே என்றோ கூறினால் அதை அப்படியே அந்த நேரத்திலேயே ஏற்று, ஏன், எதற்கு, எப்படி, இப்ப மட்டும்தானா அல்லது நாளைக்குமா, எந்தெந்த நேரத்தில் என்று எந்த விதமான கேள்வியும் இல்லாமல், கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும், எதையும் விட்டுவிடக்கூடாது, எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல், கேள்வி வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. என்ன பண்ண இவரை ஏத்துக்கிட்டோம், வழி இல்லை என்ற நிர்பந்தம் என்ற அந்த வலுக்கட்டாயம் என்ற மனதிலே அழுக்கு இருக்கக்கூடாது. விருப்பத்தோடு மன மகிழ்ச்சியோடு, மன மகிழ்ச்சியோடு எப்படி தனது விருப்பத்தை தனது குடும்பத்தின் விருப்பத்தை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு, இதுதான் எனக்கு விருப்பம், இப்போது எது விருப்பம், எதை இப்போது தூதர் சொன்னாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் எனக்கு விருப்பம், அதிலே எனக்கு கேள்வி இல்லை, அதிலே எனக்கு சந்தேகம் இல்லை, அதிலே எனக்கு எந்த விதமான அருவலுப்பும் இல்லை. அது எனக்கு நஷ்டமாக தெரிந்தாலும் சரியே அதுதான் எனக்கு லாபமானது, அது எனக்கு துன்பமாக தெரிந்தாலும் சரி அதுதான் எனக்கு இன்பமானது. குத்திப அலைக்கும் குருகுல்லக்கும், இதற்கு பேர் தான் இத்தாத். இதற்கு பேர் இத்தாத், இப்படி ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் இத்தாத். ஆகவேதான் மூமின்களை புகழும் போது அல்லாஹ் சொல்கிறான், كل آمن بالله وملائكته وكتبه وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا وقالوا سمعنا وأطعنا
مؤمن جليار أور مؤمن جليار أور غل இந்த தூதரிடமிருந்து செவிமடுப்பார்கள், செவிமடுத்தவுடன் சொல்லிவிடுவார்கள், அப்பாயினா கட்டுப்பட்டு விட்டோம். எப்படி அல்ல, யோசிப்போம், வீட்டுக்கு போய் மனைவிட்டு ஆலோசனை பண்ணுவோம், மீட்டிங் போட்டு பேசுவோம், பல வேதங்களை எல்லாம் அலசி பார்ப்போம், பல பண்டிதர்களின் தத்துவ ஞானிகளின் புத்தகங்களை எல்லாம் படித்து பார்ப்போம், பல லாஜிக்கை எல்லாம் போட்டு பார்ப்போம், அதுக்கப்புறமா பார்த்து நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அல்லது பல கணக்குகளை போட்டு பார்த்து. இப்படி ஒரு புதிய கூட்டம் 19 ஒரு கணக்கு வச்சிருக்காங்க, அந்த கணக்கு போட்டு பார்த்து ஏத்துப்பாங்களாம். இப்படி இவர்கள் மூமின்களா? இல்லை, மூமின்கள் அல்ல. மூமின்கள் யார்? சமிஅனா வ அதஅனா. சமிஅனா வ அதஅனா. இந்த விஷயத்தை கொஞ்சம் நாம் விரிவாக சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் பின்னாடி இது தேவைப்படும். சமிஅனா வ அதஅனா, இதற்கு அடுத்து வருவது இத்திபா. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. இந்த இத்திபா என்பது வாழ்க்கை வழிமுறைகளில் செய்யப்படுகிற செயல்கள், வாழ்க்கை இபாதத்துகளிலே செய்யப்படுகிற செயல்களை குறித்து நேரடியாக அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இபாதத்து செய்ய வேண்டுமா? நபியின் அடிப்படையில் நபியை பின்பற்றித்தான் நீங்கள் இபாதத்து செய்ய வேண்டும். என்னை திருப்திப்படுத்த வேண்டுமா? எனது அன்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் வழிபாடு செய்கிறீர்களா? உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப முந்தைய சமுதாயத்தைப் போல புதிது புதிதாக இபாதத்தை செய்து கொண்டால் நீங்கள் வெற்றி பெற முடியாது. நீங்கள் இந்த நபியை பின்பற்றினால் தான் இங்கே இத்திபா. எனவேதான் மார்க்கத்திலே அல் இத்திபா அல் இப்திதா, பிதஅத்திற்கு ஆப்போசிட்டாக எதிராக இத்திபா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். இப்ப கொஞ்சம் புரியுதா? ஓரளவுக்கு புரிய வருகிறதா? ஹைர். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? நீங்கள் இந்த நபிக்கு கட்டுப்பட்டாக வேண்டும். அப்ப இரண்டாவது ஆதாரமாக இந்த மார்க்கத்திலே நாம் எதை ஏற்றி ஆக வேண்டும்? யாரை ஏற்றி ஆக வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ரசூலாக நபியாக ஈமான் கொண்டது போன்று அவர்களை மார்க்கத்தினுடைய இஸ்லாமுடைய ஷரீஅத்தினுடைய இரண்டாவது ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆதாரத்தின் தரத்தை சொல்லும் போது அல்லது தரம் என்று சொல்வதை விட ஆதாரத்தின் வரிசையை சொல்லும் போது முதலிலே அல்லாஹுடைய வேதத்தையும் இரண்டாவது முஹம்மது ரசூலுல்லாஹியையும் சொல்லப்படுமே தவிர, பின்பற்றுவது ஏற்று அமல் புரிவது கட்டுப்படுவது என்று வரும்போது அங்கே இரண்டுக்கும் இடையிலே எந்த விதமான வித்தியாசமும் காட்டப்படாது. இதை நன்கு பதிவு செய்து கொள்ளுங்கள். எப்படி? குர்ஆனிலே ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருந்தால் அது ரொம்ப கூடுதல் வலிமையானது, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருந்தால் அது கொஞ்சம் அந்தஸ்து கம்மியானது குறைந்தது என்று பகுவாட்டியவர்கள் முஸ்லிம்களாக ஆக மாட்டார்கள், மூமின்களாக ஆக மாட்டார்கள். நல்ல புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களிலே ஒரு விஷயமாக இதை குறித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப மார்க்க அறிஞர்கள் கூட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள், சொல்லி இருக்க மாட்டார்கள். என்ன
வணக்க வழிபாடு அல்லாஹ்விற்கு, பின்பற்றுவது, ஏற்று நடப்பது, செவிசாய்ப்பது, கட்டுப்படுவது என்று வரும்போது குர்ஆனுக்கும் நபிக்கும் இடையிலே எந்த விதமான பாகுபாட்டையும் முஸ்லிம்கள் மூமின்கள் காட்டக்கூடாது. அப்படி காட்டாதவர்கள் தான் மூமின்கள் முஸ்லிம்கள். சூரா அன்னூருடைய 51வது வசனத்தை படித்து பாருங்கள். சூரா அன்னிசாவுடைய 65வது வசனத்தை இதற்கு கூடுதல் தெளிவுக்காக நீங்கள் இல்லங்களுக்கு சென்று படித்து பாருங்கள். கயர், இப்போது நாம் அப்படியே கொஞ்சம் சுன்னாவிற்குள்ளே சென்று அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் விரைவாக செல்வோம். இப்ப அதிகமான மக்களுக்கு இந்த சுன்னா என்று வரும் பொழுது ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்கு குர்ஆனில் இருந்தே ஆதாரம் இருக்கிறதா? ஏனென்றால் புதிய புதிய நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் உருவாகக்கூடிய காலமாக இருக்கிறது. ரசூலை ஏற்றுக்கிட்டங்க, ரசூலை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி 100 ஆண்டுகளுக்கு பிறகுதானே ஹதீஸ் தொகுக்கப்படுகிறது. அப்படி அந்த ஹதீஸை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஹதீஸை எல்லாம் குர்ஆனுக்கு விளக்கமாக ஆக்க வேண்டுமா என்று ஒரு சந்தேகம் சிலருக்கு இருக்கிறது. அவர்களுடைய இன்னொரு சந்தேகம் என்னவென்று சொன்னால், குர்ஆனுக்கு குர்ஆனே விளக்கமாக இருக்கும் போது நாம் ஏன் ஹதீஸின் பக்கம் செல்ல வேண்டும்? இப்படி ஒரு சந்தேகம். இன்னொரு சந்தேகம் என்ன, ஹதீஸுகள் பிற்காலத்திலே தொகுக்கப்பட்ட காரணத்தால் குர்ஆனை போன்று அதிலே பாதுகாப்பு ஏற்படவில்லை, பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன என்று அவர்கள் வைக்கக்கூடிய ஐயங்கள். இவற்றையெல்லாம் அப்படியே மொத்தமாக கொஞ்சம் நாம் புரிந்து செல்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, தூதரை பின்பற்றுவது, அந்த தூதருக்கு கட்டுப்படுவது என்பது அவருடைய வாழ்க்கை காலத்தில் மட்டுமா, அவரை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு மட்டுமா, அல்லது இந்த குர்ஆனை ஓதக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்குமா? சொல்லுங்க. தெளிவான அறிவுள்ள ஒவ்வொரு மனிதனும் இதைத்தான் சொல்லுவான். ரசூலுக்கு கட்டுப்படுவது, ரசூலை பின்பற்றுவது என்பது குர்ஆனை ஓதக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் உள்ள சட்டமே தவிர, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே வாழ்ந்த அந்த காலத்து மக்களுக்கு மட்டும் அல்ல. அப்ப இவர்களுடைய கூற்றுப்படி என்ன ஆகும் என்றால், நபிக்கு கட்டுப்படுங்கள், நபியை பின்பற்றுங்கள் என்று சொன்னதெல்லாம் யாருக்கு மட்டும்தான்? நபியை பார்த்து நபியுடைய காலத்தில் பிறந்து வாழ்ந்த மக்களுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர, அதற்கு பின்னால் வாழக்கூடிய மக்களுக்கு இது பொருந்தாது என்று வரும். அப்படி என்றால் இவர்கள் குர்ஆனை ஏற்றுக்கொண்டார்களா அல்லது குர்ஆனை நிராகரிக்கிறார்களா? எங்கேயாவது குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போது அல்லது நபியை சொல்லும் போது இது நபியினுடைய காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு மட்டும் நேர்வழி என்று சொல்கிறானா? ஹுதன் லின்னாஸ் என்று சொல்கிறானா? வமா அர்சல்னாக இல்லா காஃபதல் லின்னாஸ் பஷீரன் வநதீரா, எல்லா காலத்து எல்லா மக்களுக்கும் நற்செய்தி சொல்பவராக எச்சரிப்பவராக நபியை உம்மை அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்கிறானா? அல்லது இந்த அரபு மக்களுக்கு, இந்த காலத்து மக்களுக்கு மட்டும் என்று சொல்கிறானா? ஆகவே அவர்களுடைய கூற்று குர்ஆனில் இருந்தே முரண்படுகிறது. அவர்கள் குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்களே, அந்த குர்ஆனையை நிராகரிப்பதாக அமைந்து விடுகிறது. இரண்டாவது அவர்களுடைய சந்தேகம் என்ன, குர்ஆனை விளக்குவதற்கு நபி மொழி தேவையில்லை, சுன்னா தேவையில்லை என்று சொல்கிறார்களே, அவர்களுடைய இந்த கூற்றை குர்ஆன் எப்படி பொய்ப்பிக்கிறது பாருங்கள். அவர்களுடைய இந்த கூற்றை குர்ஆன் எப்படி தகர்க்கிறது பாருங்கள். மூன்றாவது அத்தியாயம் சூரா ஆலு இம்ரான் 164வது வசனம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கிறான், லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இஸ் பஅத ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாதிஹி வ யுஸக்கீஹிம் وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَإِنْ كَانُوا مِنْ قَبْلُ لَفِي ضَلَالٍ مُبِينٍ. முமின்களுக்கு அல்லாஹ் பேரருள் புரிந்திருக்கிறான். அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பினான். அந்த தூதர் அந்த இறைவனுடைய அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கிறார்கள். அந்த மக்களை சுத்தப்படுத்துகிறார். அவர்களுடைய குணங்களை, அவர்களுடைய கொள்கைகளை, அவர்களுடைய உள்ள அழுக்குகளை, அவர்களுடைய சமூக சீர்கேடுகளை எல்லாம் அந்த தூதர் சுத்தப்படுத்துகிறார். அடுத்து இந்த தூதர் அந்த மக்களுக்கு வேதத்தை கற்பிக்கிறார். அல் ஹிக்மா என்ற ஞானத்தையும் போதிக்கிறார். இப்போது நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அல் கிதாப் என்பதும் அல் ஹிக்மா என்பதும் ஒன்றா அல்லது இரண்டும் வெவ்வேறா என்றால் இரண்டும் வெவ்வேறு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த தூதருடைய பணியாக சொல்கிறான். அந்த தூதர் குர்ஆனை வேதத்தை போதிக்கிறார், ஹிக்மத்தை போதிக்கிறார். ஹிக்மத் என்றால் என்ன? குர்ஆனை நபியிடமிருந்து கேட்ட தோழர்கள், அவர்களிடமிருந்து அந்த குர்ஆனை படித்துக் கொண்ட தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், குர்ஆனிலே எங்கெல்லாம் நபி வேதத்தையும் ஞானத்தையும் போதிப்பார், போதிக்கிறார், போதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லா இடங்களிலும் அல் ஹிக்மா என்பது நபியினுடைய சுன்னாவை குறிக்கிறது, நபியினுடைய ஹதீஸுகளை குறிக்கிறது, நபியினுடைய வழிகாட்டுதல்களை குறிக்கிறது என்று நமக்கு மிக தெளிவான விளக்கத்தை சொல்கிறார்கள். அப்ப நபியினுடைய பணி என்ன? குர்ஆனையும் விளக்கிக் கொடுத்தல். குர்ஆனை விளக்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபிக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறான். அந்த நபியினுடைய உள்ளத்திலே அந்த விளக்கத்தை போடுகிறான். மலக்கின் மூலமாகவோ அல்லது தானாக நேரடியாகவோ அந்த நபி அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக பேசுவார். இதைத்தான் தஃப்ஸீருடைய தாய் என்று போற்றப்படக்கூடிய உம்மு தஃபாசிர், இமாம் அபு ஜாஃபர் இமாம் அபு ஜாஃபர் அத்தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹாபாக்களிடமிருந்து தாபிஈன்களிடமிருந்து தான் படித்துக் கொண்ட அந்த அசர்களை எல்லாம் இந்த தஃப்ஸீரிலே கோர்வை செய்கிறார்கள். வயஅனி பில் ஹிக்மதி அஸ்ஸுன்னத்தல்லதி ஸன்னஹ அல்லாஹு ஜல்ல ஸனஹு லில்முஃமினீன் அலா லிஸானிஹி ரசூலில்லாஹி அலா லிஸானி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பயானிஹி லஹும். ஹிக்மா என்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எந்த சுன்னத்தை, இங்கே கவனியுங்கள், சுன்னத் என்பது நபி அவர்கள் செய்து காட்டுவது, ஆனால் அந்த நபிக்கு அல்லாஹ் போதிப்பது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நபி தானாக விரும்பி செய்வதல்ல சுன்னத் என்பது, நபி செய்து காட்டுவது, செயல் நபியுடைய செயல். ஆனால் அந்த நபிக்கு யாரின் மூலமாக கட்டளை வந்தது? யாரிடத்திலிருந்து கட்டளை வந்தது? அல்லாஹ்விடமிருந்து. அஸ்ஸுன்னத் அல்லதி ஸன்னஹ அல்லாஹு ஜல்ல ஸனஹு லில் முஃமினீன் அலா லிஸானி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவின் வழியாக மூமின்களுக்கு அல்லாஹ் நடைமுறைப்படுத்திய, அல்லாஹ் கற்றுக் கொடுக்க விரும்பிய அந்த வழிமுறைகளை இங்கே ஹிக்மா என்று சொல்லப்படுகிறது, ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இது போன்று சூரத்துல் அஹ்சாப் 33வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நபியினுடைய மனைவிமார்களுக்கு, நபியின் மனைவிகளுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நமது பெண்களும் இதை கவனத்திலே வைக்க வேண்டும். இன்று வீட்டு வேலைகளை செய்து அதிலேயே கலைத்து அதையே பொழுதுபோக்காக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இதை கவனிக்க வேண்டும். அல்லது வீட்டு வேலைகளை செய்துவிட்டு எனக்கு நேரம் இல்லை என்று பொய் காரணம் சொல்லக்கூடிய நமது சகோதரிகள் கவனிக்க வேண்டும். ஃபாத்திமாவை விட கஷ்டப்பட்டு விட்டார்களா? அஸ்மாவை விட கஷ்டப்பட்டு விட்டார்களா? ஆயிஷாவை விட கஷ்டப்பட்டு விட்டார்களா? உம்மு சலமாவை விட கஷ்டப்பட்டு விட்டார்களா? ரழியல்லாஹு அன்ஹுன்ன ஜமீஅன் வ அர்தாஹுன்ன அன்ஹு ஜமீஅன். ஒரு வேலைக்கார பணிப்பெண்ணை தேடக்கூடிய அளவிற்கு ஃபாத்திமா அவர்கள் கஷ்டப்பட்டு செல்கிறார்கள். கை காய்த்து விட்டது, தோல் காய்த்து விட்டது. அந்த காலத்திலே வாஷிங் மிஷின் இருந்ததா? அல்லது வீட்டிலே டேப்பை திறந்தால் தண்ணீர் வந்ததா? என்ன வசதி இருந்தது? பெண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், பாருங்கள் பெண்களே, உங்களது வீடுகளிலே நீங்கள் மனப்பாடம் செய்யுங்கள். நீங்கள் உங்களுக்குள்ளே ஒருவர் கற்றுக் கொடுக்க மற்றவர் கற்றுக்கொள்ளுங்கள், ஒருவர் பேச மற்றவர் கேளுங்கள். இந்த அர்த்தம் ஒருவர் பேச மற்றவர் கேளுங்கள், ஒருவர் கற்றுக் கொடுக்க மற்றவர் கற்றுக் கொள்ளுங்கள். பீபுயூத்தி குன்ன, உங்கள் வீடுகளிலே மாயுத்தலா படிக்கப்பட வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இப்போ ஒரு சந்தேகம் பின்னாடி காலத்தில் யாருக்கும் வந்துடக்கூடாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக்கி விட்டான் என்றால் இன்று படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் படித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் வாரப்பத்திரிகை மாசப்பத்திரிகை நாள் பத்திரிகை தான் இந்த மக்களுக்கு சிந்தனைக்கு வரும். ஏன்னா வீட்டுக்குள்ள போனீங்கன்னா மேசையில் அதுதான் இருக்கும், குரானும் இருக்காது ஹதீஸும் இருக்காது, அதெல்லாம் தேடுனா எங்கேயாவது அல்மாரில பூட்டி வச்சிருப்பாங்க. ரமதான் மாசத்துல மட்டும் எடுக்கிறதுக்கு பட்டு துணியை போட்டு போத்தி ஓரத்துல மேல தூக்கி வச்சிருப்பாங்க, ஏன்னா சீக்கிரம் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எதுவெல்லாம் இருக்கும் அவர்களது டேபிள்களிலே, எதன் மீது கண்படக்கூடாதோ, எதை பார்க்கக்கூடாதோ, எதை தொடக்கூடாதோ, அந்த அசிங்கங்கள்லாம் முஸ்லிம்களுடைய வீடுகளிலே இன்று டேபிள்களிலே, அவர்களது அலமாரிகளிலே, அவர்கள் சாப்பிடக்கூடிய இடங்களிலே சாப்பிடுறதுக்கு விரிக்கிறாங்க பாருங்க, சூப்பரா அதை பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமானை கெடுக்கக்கூடியது, சிந்தனையை சீரழிக்கக்கூடியது, ஒழுக்கத்தை நாசமாக்கக்கூடியது. எனவேதான் நான் என் சகோதரர்களுக்கு சொல்கிறேன், நியூஸ் பேப்பரை வீட்டுக்கு வாங்கிட்டு வராது. நியூஸ் பேப்பரை கூட அப்படி அவசியமா வாங்கினா கூட அதுல சில சைத்தான் பேப்பர் இருக்கும் பாருங்க, அங்கேயே கிழிச்சு அவன்கிட்டயே தூக்கி போட்டுடுவாங்க. அதையும் முடிஞ்ச அளவுக்கு அதை வெளியிலேயே படிச்சுட்டு கிழிச்சு போட்டு வந்துடுறேன், வெளியிலேயே படித்து விட்டு கிழித்து விட்டு. அந்த அளவிற்கு மோசம் இருக்கிறது பேப்பர்ல, இந்த அளவுக்கு மோசம் இருக்குன்னு சொன்னா அடுத்து வார பத்திரிகை மாச பத்திரிகையை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களது வீடுகளிலே படிக்க வேண்டியதை படியுங்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டானா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த சந்தேகத்துக்கு பதில் சொல்லிவிடுகிறான். மூமின்களே, படிக்க வேண்டியது என்ன தெரியுமா? மின் ஆயாத்தில்லா, என் வசனங்கள். என்ன சொல்கிறார்? என்னுடைய வசனங்களை படியுங்கள். கணவன் படிக்க, மனைவி கேட்க, மனைவி படிக்க கணவன் கேட்க, பெற்றோர் படிக்க பிள்ளைகள் கேட்க, பிள்ளைகள் படிக்க பெற்றோர்கள் கேட்க. வஸ்குர்னமாயுத்லா ஃபீ புயூத்தி குன மின் ஆயாத்தில்லா. குர்ஆனை படித்தீர்கள் போதுமா? வல்ஹிக்குமா, எதை படியுங்கள்? ஞானத்தை படியுங்கள். இங்க என்ன சொல்கிறான் அல்லாஹு தஆலா? நபியிடமிருந்து கேட்ட இல்மை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள், பிறருக்கு சொல்லுங்கள், மனப்பாடம் செய்யுங்கள். ஒருவர் ஆசிரியராக மற்றொருவர் மாணவராக இருந்து அதை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளுங்கள். இமாம் தபரி அவர்கள் இதற்கு எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள். ويعني بالحكمة ما أوحى إلى رسول الله صلى الله عليه وسلم من أحكام دين الله ولم ينزل به قرآن وذلك السنة எந்த ஒன்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் வஹி இறக்கினானோ, கவனித்து கேளுங்கள், ஹதீஸும் வஹியாகும். ஹதீஸும் பதிவு செய்து கொள்கிறீர்களா இல்லையா? எங்க பதிவு செய்வீர்கள்? எங்கே பதிவு செய்ய வேண்டும்? பேப்பர்லையா? இல்ல, எங்கே? கல்விலே பதிவு செய்ய வேண்டும், அக்கலிலே பதிவு செய்ய வேண்டும். நபியினுடைய ஹதீஸ் அது ஒரு வஹியாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய மார்க்க சட்டங்களில் எதை வஹியாக இறக்கி அது குர்ஆனிலே சொல்லப்படவில்லையோ அதை நீங்கள் படியுங்கள். வஸ்குர்னமா இத்லாஃபி புயூத்தி குன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா வதாலிக சுன்னா. அதைத்தான் சுன்னா என்று, நபி வழி என்று, நபியின் கல்வி என்று, நபியின் போதனை என்று நாம் அறிகிறோம். புரிகிறதா இல்லையா? அப்ப குர்ஆனை விளங்குவதற்கு, இஸ்லாமை பேணுவதற்கு நபியினுடைய ஹதீஸுகளுடைய விளக்கம் நமக்கு தேவை. இப்ப அடுத்து அவர்களுடைய ஒரு சந்தேகம் என்ன பாக்கி இருக்கிறது, மிச்சம் இருக்கிறது? ஹதீஸுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தொகுக்கப்படுகிறது என்ற பரவலான குற்றச்சாட்டை வைப்பார்கள். அந்த பரவலான குற்றச்சாட்டை அல்லது அந்த பலவீனமான குற்றச்சாட்டை, முட்டாள்தனமான அந்த குற்றச்சாட்டை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் அறிவை ஞானத்தை கொடுக்க வேண்டும். இன்று ஹதீஸை ஏற்றுக்கொண்டு விட்டு இன்னொரு பக்கம் நஃப்ஸுக்கு இடம் கொடுத்து சஹீஹான ஹதீஸுகளிலே பிரிவினைப்படுத்தி சஹீஹான ஹதீஸுகளின் ஒரு பகுதியை மறுக்கிறார்கள் அல்லவா, அவர்களும் இதே வாதத்தை தான் சொல்கிறார்கள். புரியுதுங்களா இல்லையா? அதாவது ஒட்டுமொத்தமாக ஹதீஸை மறுப்பதற்கு கொஞ்சம் நல்லா புரிய பாருங்க, சந்தேகம் இருந்தா இன்ஷா அல்லாஹ் பிறகு நீங்கள் தாராளமாக கேட்கலாம்.
ஹதீஸை ஒட்டுமொத்தமாக மறுப்பதற்கு அந்த மறுப்பாளர்கள் சொல்லக்கூடிய இரண்டு மூன்று ஆதாரங்களிலே முக்கியமான ஆதாரமாக என்ன சொல்கிறார்கள், குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது போன்று ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை, குர்ஆன் உடனடியாக பாதுகாக்கப்பட்டு விட்டது, ரசூலுல்லாஹ் இறந்த உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலேயே தொகுக்கப்பட்டு விட்டது, உமர் அவர்களுடைய காலத்திலே எழுதப்பட்டு விட்டது, உஸ்மானுடைய காலத்திலேயே பரப்பப்பட்டு விட்டது, குர்ஆன் ஹதீஸ் அப்படி அல்ல, 100 வருடத்திற்கு பிறகுதான் என்று பினாத்துகிறார்களே, இந்த பினாத்தலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை தர வேண்டும். யார் ஹதீஸை நாங்கள் மார்க்கத்தின் ஆதாரமாக ஏற்றுக்கொள்கிறோம், சஹீஹான ஹதீஸுகள் மார்க்கத்தின் இரண்டாவது ஆதாரம், சஹீஹான ஹதீஸுகள் இல்லாமல் குர்ஆனை அணுக முடியாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு என்ன செய்கிறார்கள், அந்த சஹீஹான ஹதீஸை இரண்டாக பிரிக்கிறார்கள், சஹீஹான ஹதீஸை இரண்டாக பிரிக்கிறார்கள், ஒன்று குர்ஆனுக்கும் அறிவுக்கும் ஒத்து வரக்கூடியது, இரண்டாவது குர்ஆனுக்கும் அறிவுக்கும் ஒத்து வராதது. இப்போது என்ன சொல்கிறார்கள், சஹீஹான ஹதீஸிலே குர்ஆனுக்கும் அறிவுக்கும் ஒத்து வந்தது, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் எப்படி சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் குர்ஆனுக்கும் அறிவுக்கும் ஒத்து வரவில்லை என்றால் எங்கேயோ தவறு ஏற்பட்டிருக்கும் என்று நாம் எங்கேயோ தவறு ஏற்பட்டு இருக்கும் என்று நாம் சொல்லி அல்லது நினைத்துக் கொண்டு அதை ஓரம் கட்டிவிட வேண்டும். அப்படி சொல்கிற இந்த மக்கள் சொல்கிற ஆதாரம் என்ன, என்ன ஆதாரம், யார் ஹதீஸை முற்றிலும் மறுத்தார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் தான், அதாவது ஹதீஸ் பின்னாடி தொகுக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இது மிக பெரிய பொய். எது எது, ஹதீஸ்கள் பின்னால் தான் தொகுக்கப்பட்டன, எனவேதான் அதிலே குழப்பங்கள் வந்தன என்பது மிகப்பெரிய பொய்யாகும், வரலாற்றை பொய்ப்பிப்பது, இஸ்லாமிய அடிப்படைகளை தகர்ப்பதாகும். ஏனென்று சொன்னால் ஹதீஸ்கள் எப்படி குர்ஆன் ஆரம்பத்திலே உள்ளத்திலே மரணம் செய்யப்பட்டதோ அதுபோன்று ஹதீஸ்கள் மரணம் செய்யப்பட்டன, ஹதீஸ்கள் மரணம் செய்யப்பட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப காலத்திலே எழுதும் போது வஹியோடு குர்ஆனோடு ஹதீஸ் கலந்துவிடக் கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்திலே ஹதீஸுகளை மரணமிட்டுக் கொள்ளுங்கள், அதை எழுத்து வடிவத்திலே வைக்காதீர்கள் என்று சொன்னவர்கள் பிற்காலத்திலே அதற்கு அனுமதி தந்தார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அதை பாதுகாத்தார்கள், அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் பாதுகாத்தார்கள், ஏனைய பல நபித்தோழர்கள் பாதுகாத்தார்கள். அவர்களுடைய காலத்திற்கு பிறகு எப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே குர்ஆன் எடுத்து வடிவத்திலே தொகுக்கப்பட்டு விட்டதோ ஜம்அ செய்யப்பட்டு விட்டதோ அதற்கு பிறகு பரவலாக சஹாபாக்கள் தங்களது மாணவர்களுக்கு ஹதீஸுகளை சொல்ல சொல்ல அந்த ஹதீஸுகள் தொகுக்கப்படுகின்றன, எழுதப்படுகின்றன. ஏடுகளிலே எழுதப்படுவதை விட அந்த ஹதீஸுகள் சஹாபாக்களின் உள்ளங்களிலும் அவர்களுடைய மாணவர்களின் உள்ளங்களிலும் அடுத்த அவர்களுடைய மாணவர்களின் உள்ளங்களிலும் இந்த நம்பத்தகுந்த நேர்மையான நீதமான நல்லொழுக்கம் உள்ள இந்த மக்களின் உள்ளங்களிலே நபியின் வாயிலிருந்து அபூபக்கர் உமர் உஸ்மான் கேட்டது போன்று அப்படியே பசுமையாக மனனம் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்தன. எழுத்து வடிவத்தின் ஒரு பெரிய அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு 60 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தாலும் அந்த வந்தவை உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டவை தானே, உள்ளத்திலே பாதுகாக்கப்பட்டவை தானே தவிர வேறு எதுவல்ல, வேறு எதுவல்ல, அறிவுகள் தானாக கற்பனை செய்து கொண்டதல்ல. இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், எப்போதுமே குதர்க்கவாதிகளும் பொய்யர்களும் ஒரு வாதத்தை முன்வைப்பார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களை அங்கே நீங்கள் ஆழ்ந்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய விஷமம் அல்லது மிகப்பெரிய குஃபுர் அங்கே அடங்கியிருக்கும். என்ன சொல்ல வருகிறார்கள் தெரியுமா, என்ன சொல்ல வருகிறார்கள் தெரியுமா, யார் குர்ஆனை பாதுகாத்தார்களோ எழுதினார்களோ அதை மனப்பாடம் செய்து மக்களுக்கு ஓதி காட்டினார்களோ அதன்படி வாழ்ந்தார்களோ அந்த மக்களை சந்தேகப்படுத்துகிறார்கள். எப்படி
அந்த மக்களுடைய மாணவர்களை சந்தேகப்படுத்துகிறார்கள். ஏன்? ஹதீஸுகள் பின்னால் தான் தொகுக்கப்பட்டன என்பதால் அதிலே தவறுகள் நிகழ்ந்திருக்கும் என்றால் தவறுகளை ஏற்படுத்தியவர்கள் யார் என்று சொல்கிறீர்கள்? தவறுகளை ஏற்படுத்தியவர்கள் யார்? நேர்வழி பெற்றவர்கள் யார், வழிகட்டவர்கள் யார் என்ற ஒரு தெளிவு முதலில் உங்களிடத்திலே இருக்கிறதா இல்லையா? சஹாபாக்களை எந்த பட்டியலில் நீங்கள் சேர்க்கிறீர்கள்? அவர்களிடத்தில் கேளுங்கள், நம்ப தகுந்தவர்களா? நபியின் மீது அவர்கள் பொய் சொல்வார்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கத்தில் புகுத்தக்கூடியவர்களா? அவர்களுடைய மாணவர்கள் தாபிகள் யார் அந்த சஹாபாக்களிடமிருந்து கல்வியை பெற்றார்களோ அவர்கள் மார்க்கத்தை மன இச்சையின்படி திரித்து கூறக்கூடியவர்களா? யாரிடத்திலிருந்து குர்ஆனை மனப்பாடம் செய்கிறீர்களோ, யார் எழுதியதை நீங்கள் குர்ஆன் என்று நம்புகிறீர்களோ அவர்கள் வேதம் என்று சொன்னதால். ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் சொன்ன ஹதீஸை நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள். இது எப்படி தெரியுமா? இது இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொண்டே சென்றால், நபியே நீங்க குர்ஆன் என்று ஓதி காட்டினால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் நீங்கள் ஒன்றை சொன்னால் அதை நாங்கள் சந்தேகிப்போம் என்று சொல்வதை கொண்டுதான். ஏன் தெரியுமா? இப்படி இவர்களுடைய இந்த கூற்று ஒரு ஆதாரமாக இருக்குமே ஆனால் உலக மக்கள் எல்லோருக்கும் தனித்தனியாக ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்ப வேண்டும், இறுதி நாள் வரை ஒவ்வொரு காலத்திற்கும் அல்லாஹ் தூதரை இறக்கி இந்த வேதத்தை உண்மைப்படுத்துவதற்குண்டான சான்றுகளை கொடுத்து இந்த வேதத்தை அந்தந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அந்த வாழ்நாள் வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தூதரை அல்லாஹ் அனுப்பி இருக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய கருத்தினுடைய உள் அர்த்தம். அது இதை எந்த ஒரு அறிவாளியாவது ஏற்றுக்கொள்வார்களா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே ஒரு மனிதன் குர்ஆன் அதாவது சுன்னாவின் மீது சந்தேகப்படுகிறான் என்றால் அவன் நபியின் மீது சந்தேகப்படுகிறான், அவன் இறுதியிலே குர்ஆனின் மீது சந்தேகப்படுகிறான். எனவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப சுன்னாவை தொகுக்கப்பட்டது புத்தக வடிவிலே பரவலாக தொகுக்கப்பட்டது நபி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு 50-60 ஆண்டு காலத்திற்கு பிறகு அது தொகுக்கப்பட்டாலும் அது மனப்பாடம் செய்யப்பட்டு அது குர்ஆனை போதிக்கும் போதெல்லாம் அதற்கு விளக்கமாக போதிக்கப்பட்டு வந்தன. அப்ப இரண்டாவது அவர்களுடைய இன்னொரு சந்தேகம் என்னவென்று சொன்னால், அப்ப ஹதீஸில் லஈஃப் மௌதுஉ என்றெல்லாம் வந்ததே என்று அவர்கள் அடுத்த ஒரு சந்தேகத்தை கொண்டு வருவார்கள். புரிகிறதா? கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது போன்று அடுத்து ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று அதிலிருந்து பலவீனமானதும் பொய்யானதும் பிரிக்கப்பட்டது. உங்களுக்கு இவ்வளவு சில்லறை காசுகள் கொடுக்கப்படுகின்றன. கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த நாணயங்களை ஒருவர் என்ன செய்கிறார்? பிரிக்கிறார். தம்பி, இது 5 ரூபாய், இது 1 ரூபாய், இது 2 ரூபாய், இது 10 ரூபாய் என்று பிரிக்கிறார். அது போன்று இது இந்தியாவுடைய காசு, இது வெளிநாட்டு காசு, இது இங்கே செல்லாது, இது இங்கே செல்லும் என்று பிரித்து கொடுத்து விடுகிறார். கையிலே தெளிவாக புரியக்கூடிய உங்களுக்கு இதெல்லாம் வெளிநாட்டு காசு, இது இங்கே செல்லாது தம்பி, இதை தனியா வச்சிரு, இது இந்தியாவுடைய காசு, இது இங்கே செல்லுன்னு பிரித்து கொடுக்கிறார். வைத்துக்க, இதை போய் நீ இதை வைத்துக் கொண்டு நீ பொருள் வாங்கிக்கொள். ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்குங்கிறார். ஒருத்தர் என்ன சொல்கிறார், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக இருக்கிறது என்று சொன்னால் இது அவருடைய அறிவுடைய பலவீனமா அல்லது அவருக்கு கொடுத்தவருடைய பலவீனமா? எப்போது நபியினுடைய ஹதீஸுகளிலே பின்னால் வந்தவர்கள் ஷியாக்கள் அல்லது முர்ஜியாக்கள் அல்லது கதரியாக்கள் அல்லது பின்னால் வந்த வழிகேடர்கள் மன இச்சையை பின்பற்றியவர்கள் தாபிஈன்களுடைய காலத்திலே ஹதீஸுகளிலே மன இச்சைக்கு ஏற்ப கால ரசூலுல்லாஹ் என்றோ அல்லது ஒரு சஹாபியினுடைய பெயரை சொல்லி அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்களோ அப்போது என்ன பார்க்கப்பட்டது? நீ கால ரசூலுல்லாஹ் என்றோ அல்லது கால அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்று சொல்கிறாயே, நீ அப்துல்லா இப்னு மஸ்ஊதை எங்கே பார்த்தாய்? நீ அவரிடத்தில் எங்கே கல்வி படித்தாய்? அலி இப்னு அபி தாலிப் அன் அலி இப்னு அபி தாலிபின் அன் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறாயே, அலி இப்னு அபி தாலிபை எங்கே பார்த்தாய், எங்கே படித்தாய் அவரோடு, நீ அவரிடத்தில் இந்த ஊரிலே படித்தாய் என்று சொன்னால் உன்னோடு படித்தவர் யார்? எப்படி உன்னோடு படித்தவர் யார்? சரி, எல்லாம் நிரூபணமாகிவிட்டதா? அடுத்து உனது வாழ்க்கை எப்படி? பொய் பேசக்கூடியவரா, நியாயமானவரா, நீதமானவரா, ஒழுக்கமானவரா? உனது வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை எப்படி இருந்தது? உனது இறையச்சம் எப்படி என்பதையெல்லாம் அளவுகோள்களாக வைத்து அளவு அளக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு உம்மத்தினுடைய மூத்த தாபிகள் ஹதீசுகளை தங்களது மாணவர்களுக்கு யார் அவருடைய மார்க்கமும் இறையச்சமும் தங்களுக்கு திருப்தி அளித்து அவர்களை தங்களது மாணவர்களாக அங்கீகரித்தார்களோ. இன்றைய காலத்தின் மாதிரி கிடையாது, யாரு வேணாலும் அட்மிஷன் வாங்கிக்கலாம், யாரு வேணாலும் சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிடலாம் சொல்லிட்டு. எப்படிங்க புரியுதா இல்லையா? இன்றைய காலத்தில் ஆலிமாவதா இருந்தா நீங்க ஒரு அப்துல்லான்னு பேரை சொல்லி ஒரு மருத்துவ போய் பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து நீங்க 7 வருஷத்தை நீங்க கழிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஆலிமு பட்டத்தை கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்படி அல்ல. உன்னுடைய மார்க்கம் எது? உன்னுடைய அந்த அந்த ஆசிரியரோடு அவர் வாழ்நாளை கழிக்க வேண்டும். ஓராண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 7 ஆண்டு அல்ல. சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் சொல்கிறார், 30 வருஷம் எனது ஆசிரியரோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், ஒரு நாள் கூட முதல் சஃப்பை அவர் தவறவிட்டது கிடையாது. எப்படிங்க? எப்படி மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள்? எப்படி ஓராண்டா 30 ஆண்டுகள்? அப்ப ஆசிரியர் முதல் சஃப்பிலே தொழுகிறார் என்றால் மாணவரும் எங்கே தொழுதிருக்கிறார்? அவரை 30 ஆண்டுகள் தொடர்ந்து முதல் சஃபிலே நான் பார்த்திருக்கிறேன் என்றால் எப்படி பாருங்கள். பிரயாணத்திலே மாணவர்களாக இருந்தார்கள், ஹஜ் பயணத்திலே மாணவர்களாக இருந்தார்கள், ஜிஹாதிலே மாணவர்களாக இருந்தார்கள். மக்காவிலிருந்து மதீனா வரை, மதீனாவிலிருந்து ஈராக் வரை, ஈராக்கிலிருந்து ஈராக்கிலே கூஃபாவிலிருந்து கூஃபா வரை, பஸ்ரா வரை, பிறகு சிரியா வரை, அத்தனை இடங்களுக்கும் பயணத்திலே உள்ளூரிலே எல்லா நேரங்களிலும் உடனிருந்து யாருடைய ஈமானும் யாருடைய தக்வாவும் சோதிக்கப்பட்டதோ அவர்களை தான் தாபியங்கள் தங்களது மாணவர்களாக தபுத்தாபியங்களாக அறிமுகப்படுத்துகிறார்கள் இந்த உம்மத்திற்கு. புகாரியை படித்து பாருங்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அபி முலைக்கா, நீங்கள் சஹீஹுல் புகாரியிலே பார்த்தால் அடிக்கடி ஹதீஸுகளுடைய பாடங்களை இமாம் புகாரி அவர்கள் தலைப்பிடும் பொழுது இந்த தாபியுடைய பாட இந்த தாபியுடைய பெயரை குறிப்பிடுவார்கள், இப்னு அபி முலைக்கா என்று. வீட்டுக்கு போய் நீங்க எடுத்து பாருங்க. அல்லது அல் ஹசனுல் பசரியுடைய பேர் அங்கே இருக்கும், அல்லது இப்னு சீரின் என்ற பேர் அங்கே இருக்கும், அல்லது அவுசாஇ என்ற பெயர் அங்கே இருக்கும், அல்லது சயீத் இப்னு ஜுபைர் என்ற பெயர் அங்கே இருக்கும், அல்லது தாவூஸ் என்ற பெயர் அங்கே இருக்கும், அல்கமா என்ற பெயர் இருக்கும். இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? அப்துல் ரஹ்மான் இப்னு அபி முலைக்கா 30 சஹாபாக்களிடத்திலே கல்வி பயின்ற மாணவர். எத்தனை காலங்கள்? 40 ஆண்டுகள். 30 சஹாபாக்களிடத்திலே வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்து கல்வி படித்த மாணவர். இப்ப இவருடைய பேச்சை நீங்கள் தீனிலே, குர்ஆனிலே, ஹதீஸுக்கு விளக்கமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் யாருடைய பேச்சை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள்? இமாம் அல் ஹசனுல் பஸ்ரி 70 சஹாபாக்களை ஆசிரியர்களாக கொண்டவர்கள். எத்தனை சஹாபாக்கள்? 70 சஹாபாக்களை ஆசிரியர்களாக கொண்டவர் இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படித்தான் நான் எதற்கு இதை சொல்கிறேன் என்றால் ஹதீஸ் இப்படி பாதுகாக்கப்பட்டது. எப்படி பாதுகாக்கப்பட்டது? சிலர் கேட்கலாம், இன்று பொதுவாக மனப்பாடம் செய்கிற அந்த பக்குவம் மக்களிடத்தில் இல்லாத காரணத்தால் இந்த மரண சக்தியின் மீது சந்தேகம் ஏற்படுகிறது. இதற்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். குர்ஆன் மனப்பாடம் செய்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இல்லையா? 10 வயது மாணவன் குர்ஆனை மனப்பாடம் செய்து மக்களுக்கெல்லாம் ரமதான் மாதத்திலே இமாமாக நின்று தொழ வைக்கிறான். கண்ணால் பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லட்சக்கணக்கான ஹதீஸுகள் நமது மூத்த உலமாக்களின் உள்ளங்களிலே பாதுகாக்கப்பட்டிருந்தன, இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. சமீபத்திலே இறந்த ஒஃபாத்தான இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி அவர்களுடைய மாணவர்கள் சொல்கிறார்கள், ஏறக்குறைய 100,000 நெருக்கமான ஹதீஸுகளை அதனுடைய சரியான வார்த்தையோடு மனப்பாடம் செய்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய மாணவர்கள் ஒரு இடத்திலே ஒரு 3 மாதம் கல்வி படிக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். அந்த எங்களுடைய ஆசிரியருடைய நிலை என்ன தெரியுமா? ஹதீஸ் அந்த 6 நூல்களிலே எங்கே ஒரு அரபி வாசகத்தை நீங்கள் சொன்னாலும் சரி, அந்த ஹதீஸ் எந்த அந்த 6 கிதாபுகளிலே வருகிறது, எந்த பாடத்திலே வருகிறது, அதனுடைய அரபி வாசகம் என்ன என்பதை சொல்பவர்களாக இருந்தார்கள். அந்த அரபி புத்தகத்திலே வரக்கூடிய அந்த ஹதீஸுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த 6-7 அறிவிப்பாளர்கள் வருவார்கள். எப்படி இன்றெல்லாம் அறிவிப்பாளர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் கம்ப்யூட்டர் இல்லாமல் இவங்களால ஒண்ணுமே பேச முடியாது. கிதாபுகளை கூட புரட்டி அரபிகளை அந்த வார்த்தைகளை தேடுவதற்கு கூட திறமையற்றவர்கள் தான் இன்று ஹதீசுகளை பற்றி நாங்கள் எல்லாம் மூத்த அறிஞர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹதீசுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த ஆறு அல்லது ஏழு அந்த அறிவிப்பாளர்களுடைய பெயர்கள் மனப்பாடமாக, அவர்களுடைய தந்தைமார்களின் பெயர்கள், அவர்களுடைய ஆசிரியர்களின் பெயர்கள், அவர்களுடைய மாணவர்களின் பெயர்கள், அவர்கள் வாழ்ந்த நாடு, அவர்கள் பிறந்த தேதி, அவர்கள் இறந்த தேதியை மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள் என்றால் நம்முடைய முன்னால் சென்ற மூத்தவர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இது யார்? இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிஞரை பற்றி சொல்கிறேன். அபு ஹாலித் சைஃபு நசர் ஹக்கதுல்லா அவர்களை பற்றி சொல்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஹைர், அப்ப சுன்னா என்பது இப்படி பாதுகாக்கப்படுகிறது. புரிகிறதா இல்லையா? சரி, இங்கே இன்னொரு ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டு செல்ல விரும்புகிறேன். இடையிலே ஒருவரை பற்றி, ஒரு கூட்டத்தை பற்றி சொன்னேன் அல்லவா, யாரை பற்றி? சுன்னாவை முற்றிலுமாக மறுப்பதற்கு எதை ஆதாரமாக சொல்லுகிறார்களோ அதை, சஹீஹான ஹதீஸுகளை மறுப்பதற்கு ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னதற்கு பிறகு, ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னதற்கு பிறகு அந்த சஹீஹான ஹதீஸுகளிலே சிலவற்றை மறுப்பதற்கு ஒரு கூட்டம் இதே வாதத்தை முன்வைக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஹதீஸ் குரானுக்கு முரண்பட்டால் நாம் விட்டு விடுவோம் என்று. நிர்ணயத்திற்குரியவர்களே, இந்த சபையிலே இதை, இந்த விஷயத்தையும் அடுத்து நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் மனசிலே பதிவு வைத்துக் கொண்டு சென்றாலே போதும், அல்ஹம்துலில்லாஹ், நமது ஈமானும் நமது தக்வாவும் நமது தீனும் நமக்கு பாதுகாக்கப்படுவதற்கு. அல்லாஹ் நமக்கு புரிய வைப்பானாக, விளங்க வைப்பானாக. என்ன தெரியுமா, இவர்களுடைய இந்த பேச்சு, இவர்களுடைய இந்த சொல் எவ்வளவு அபத்தமானது என்றால், ஒட்டுமொத்தமாக நபியை, ஹதீஸுகளை, சுன்னாவை ஒருவர் நிராகரிப்பதற்கு இதுவே போதும். முரண்பாடு என்று சொன்னால் என்ன வரும் அடுத்து? ஹதீஸிலே, குர்ஆனிலே தொழச் சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனிலே தொழச் சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், அவ்வளவுதானே. காலை தொழுகை என்று வருகிறது, நடு தொழுகை என்று வருகிறது, பிறகு மாலை தொழுகை என்று வருகிறது. மூன்று நேர தொழுகை தானே குர்ஆனிலே வருகிறது. அக்மி ஸலாத்தலி துலூக்கி ஷம்ஸி இலா கஸக்கில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் என்று தானே வருகிறது. ஐந்து நேர தொழுகை என்ற அந்த ஹதீஸ் இருக்கிறது, குர்ஆனுக்கு முரண்படுகிறது. சொல்ல முடியுமா, முடியாதா? சரி, இப்படி ஒரு கொஞ்சம் இறங்கி வராங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஃபர்லான் அஞ்சு வேளை தொழுகையை நாங்கள் ஏத்துப்போம் சொல்லிட்டு, அப்ப உங்களுடைய கருத்துப்படி ஃபர்லான் ஐந்து நேர தொழுகைகளுக்கு அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான தொழுகைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களே, அந்த தொழுகைகளை என்ன சொல்வது? அல்லாஹு தஆலா ரமதான் மாதத்தில் தானே நோன்பு வைக்க சொல்லி இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரமுடைய பத்திலே நோன்பு வைக்க சொல்லி இருக்கிறார்கள். திங்கள் நோன்பு இருக்கிறது, வியாழன் நோன்பு இருக்கிறது, ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று நோன்புகள் இருக்கின்றன. என்ன செய்வது? இந்த ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படுகின்றனவா? அல்லாஹு தஆலா தொழுகையை எல்லா முஃமின்களின் மீதும் எல்லா நேரத்திலும் கடமையாக்கினானே. ஹதீஸ் ஹைதுள்ள பெண்கள் தொழ தேவையில்லை என்று சொல்கிறது, ஹைதுள்ள பெண்கள் நோன்பு நோக்கவில்லை என்று சொல்கிறது. என்ன செய்வீர்கள்? கேட்கிற கேள்வி புரியுதா? அதாவது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்ற ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் ஹதீஸை, சஹீஹான ஹதீஸை நிராகரிக்க ஆரம்பித்தால் என்ன ஆகும் நிலை? ஒட்டுமொத்த ஹதீஸையும் நீங்கள் எடுத்துக்கொண்டே போகலாம். ரமதானுடைய நோன்பு எல்லா முஃமின்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் சொல்வது யாரை மட்டும்தான் சொல்கிறான்? மரியதையும் நோயாளியையும் பயணத்தில் இருப்பவரை மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறான். ஹயதுள்ள பெண்களை அல்லாஹ் சொல்லவில்லையே, நிபாஸ் உள்ள பெண்களை அல்லாஹ் சொல்லவில்லையே, எனவே அவர்களும் நோன்பு வைக்க வேண்டும். ஹதீஸ் தடுக்கிறது, இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொல்வீர்களா? இப்படி நூற்றுக்கணக்கான ஹதீசுகளை எடுத்துக்கொண்டே செல்லலாம். ஜகாத்துடைய விஷயங்களிலே, ஹஜ்ஜுடைய விஷயங்களிலே, ஃபர்தான தொழுகையின் விஷயங்களிலே, தொழுகையினுடைய உள் அமைப்புகளிலிருந்து வெளி அமைப்புகள் வரை எத்தனையோ விஷயங்களை கொண்டு வரலாம். இன்னும் அவர்களுடைய கூற்றை போன்று குரானுக்கு முரண்படுகிறது என்று ஒன்று, இன்னொன்று தெளிவான அறிவுக்கு முரண்பட்டாலும் சரியே. எப்படி அறிவுக்கு முரண்பட்டாலும் சரியே என்று பார்த்தால், உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். மார்க்கம் என்ன சொல்கிறது? ஒரு ஆண் உதாரணத்திற்கு தூக்கத்திலே ஒரு கனவை பார்த்து அவனுக்கு ஸ்கலிதமாகிவிட்டால், மணி வெளியாகிவிட்டால், அவனுக்கு குளிப்பு கடமையாகிறதா இல்லையா? குளிப்பு இஹ்திலாம் ஏற்படும் போது குளிப்பு கடமையாகிறது. மணி என்பது தாஹிர், சுத்தமான ஒன்று. மணி என்பது சுத்தமான ஒன்று. இந்த சுத்தமான ஒன்று வெளியாகிவிட்டால் குளிப்பு கடமையாகிறது என்று சொல்கிறீர்கள். ஆனால் சிறுநீர் வெளியாகிவிட்டால், அதைவிட மோசமான மனம் வெளியாகிவிட்டால், அந்த இடத்தை மட்டும் கழுவிக்கொண்டு பிறகு தொழுகிக்கும் போது ஒழு செய்துவிட்டால் போதும் என்று சொல்கிறீர்கள். அறிவுக்கு ஒத்து வருதா? சுத்தமான ஒன்று வெளியேறிவிட்டால் என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? உடம்பெல்லாம் ஊத்தி குளித்தாக வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆனா அசுத்தமான ஒன்று வெளியாகிவிட்டால் அந்த இடத்தை மட்டும் அப்போதைக்கு கழுகிக்கிட்டா போதும், பிறகு நீங்க தொழும் பொழுது ஒழு செய்து கொண்டால் போதும் என்று சொல்கிறீர்களே. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். சரி, ஒருத்தர் பிளைட்ல பயணம் செய்யறார். எப்படி? ஏசி கார், மெர்சிடிஸ்ல ஏர்போர்ட் வரைக்கும் போனாரு. பிளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படியே ரெண்டு மணி நேரம், ஒரு மணி நேரம் பயணம் தான். அங்க போய் இறங்குறாரு. அங்க இருந்து ஏசி கார்ல அப்படியே போயிடுறாரு. அப்புறம் போனா ஏசி வீடு. உதாரணத்துக்கு சொல்றேன், இவர் நோன்பை விடலாமா விடக்கூடாதா சொல்லுங்க. கடைசியில் உங்கள்ட்ட கொஞ்சம் பேச வேண்டிய நேரம் வந்துருது. நான் அடுத்து இன்னும் சஹாபாக்களுடைய மேட்டுக்கு போலச்சு. ஏற்கனவே பல தடவை இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன், அடுத்து ஒரு நேரம் கொடுங்க, அடுத்து ஒரு நேரம் கொடுங்க. இப்படித்தான் நம்முடைய பலவீனம் ஆகிட்டே இருக்கு. இவர் நோன்பை விடலாமா விட முடியாதா? இவர் முசாஃபிரா இல்லையா சொல்லுங்க. இவர் முசாஃபிர், இவர் நோன்பை விடலாம். சரியா? இன்னொரு பக்கம், ஒருவர் உள்ளூரிலே, ஒருவர் உள்ளூரிலே தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு, தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு, மே மாசம் ஜூன் மாசத்தில் ரமலான் மாசம் வந்துருச்சு என்று சொன்னால், அந்த வெயிலிலே அந்த தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு தெரு தெருவா அலைகிறாரு. வேர்வையெல்லாம் அப்படியே ஊத்துது, நாவெல்லாம் உள் வாங்குது. உள்ளூர்ல இருக்கிறாரு, இவர் நோன்பை விடலாமா? இவர் நோன்பை விடலாமா? உங்க லாஜிக் என்ன சொல்லும்? அறிவுக்கு போனோம்னா அவர் நோன்பு விடக்கூடாது, இவர் நோன்பு விடலாம்னு சொல்லும். அப்படித்தானே வரும். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இஏழாமுல் முக்கீன் என்ற நூலிலே இந்த மாதிரி 100 உதாரணங்களை எழுதுகிறார்கள். நான் இதெல்லாம் அங்கிருந்து சொன்னது, இங்கிருந்து அவங்களுடைய அந்த புத்தகத்தில் 100 மேற்பட்ட உதாரணங்களை எழுதுகிறார்கள். முட்டாள்களே, அறிவு என்று போனால் கடைசியிலே மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு, மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு குழப்பத்திற்கு ஆளாகி பைத்தியம் பிடித்து அலைவீர்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, சுன்னாவை பின்பற்றுவது என்பது மார்க்க அறிவை கொண்டு புரிந்து பின்பற்றுவதே தவிர, நீ விளங்கக்கூடிய உன் அறிவுக்கு ஒத்து வருவதை வைத்து, உன்னுடைய அறிவை எடைகோலாக அளவுகோலாக வைத்து அல்ல. எனவேதான் ஆமன சூரத்துல் பக்ராவுடைய அந்த கடைசி வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி காலு ஸமிஅனா வ அதஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். அப்ப சுன்னாவை அப்படித்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, அது ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர்களோடு ஆதாரப்பூர்வமான நூலிலே எழுதப்பட்டிருக்கிறதா என்பதுதான் நமக்கு ஆதாரமே தவிர எது ஆதாரம் அல்ல. அதை மீண்டும் நாம் எடுத்து கையிலே வைத்துக் கொண்டு, இது நான் விளங்கின குரான் ஆயத்துக்கு ஒத்து வருதா இல்லையா, அல்லது நான் விளங்கின அறிவுக்கு ஒத்து வருதா இல்லையா என்று உரசி பார்த்துவிட்டு ஏற்பது அல்லது நிராகரிப்பதல்ல. அப்ப மார்க்கத்தினுடைய 2 ஆதாரங்களை நாம் இதுவரை பார்த்தோம். இதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அடுத்து சகோதரர்களே, இந்த 2 ஆதாரங்களை அணுகக்கூடிய முறைதான், இந்த 2 ஆதாரங்களை அணுகக்கூடிய முறைதான் சஹாபாக்களுடைய விளக்கம் என்பது. இந்த சஹாபாக்களுடைய விளக்கம் என்பது குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து முரண்பட்ட தனித்த ஒரு ஆதாரம் அல்ல. ஏன் தெரியுமா? கொஞ்சம் ஒரு சில நிமிடங்களிலே இதை நாம் கொஞ்சம் புரிந்து செல்வோம். இந்த குர்ஆன் நபியின் மீது இறக்கப்பட்டது. அந்த நபி சஹாபாக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தார்கள். இறக்கப்பட்ட வசனங்களை சஹாபாக்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். இறக்கப்பட்ட வசனங்களை சஹாபாக்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். அந்த சஹாபாக்களுக்கு சந்தேகம் ஏற்படும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து வைத்தார்கள். சரியா? அந்த சஹாபாக்களிடத்திலே தவறுகளை பார்க்கும் போது அந்த தவறுகளை சரி செய்து கொடுத்தார்கள். சுனன் அபூ தாவூதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையிலே மட்டும் ஒரு வித்தியாசமான ஆற்றலை, இல்மை, ஞானத்தை கொடுத்திருந்தார். பலர் இந்த ஹதீஸை படித்திருக்கலாம் அல்லது படிக்காமல் இருந்திருக்கலாம். நான் தொழுகையிலே நிற்கும் போது உங்களை பார்க்கிறேன், எப்படி நீங்கள் எனக்கு முன்னால் இருக்கும் போது பார்க்கிறேனோ, ஏனென்றால் உங்களது தொழுகையை சரி செய்யும்படி அல்லாஹ் எனக்கு பணித்திருக்கிறான். தொழுகையிலே நிற்கும் போது மட்டும் அந்த இல்மை, அந்த ஞானத்தை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தருகிறான். அப்ப இப்படி அந்த சஹாபாக்களுடைய அமல்களை, சஹாபாக்களுடைய அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், சரி செய்து கொடுக்கிறார்கள், திருத்துகிறார்கள். சஹாபாக்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் முதலாவதாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கண்காணிக்கப்படுகிறது. யார் புறத்திலிருந்து? யார் புறத்திலிருந்து? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கண்காணிக்கப்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், எனது விருந்தாளியை யார் அழைத்து சென்று விருந்து கொடுப்பார் என்று. அவ்வளவுதானே நபிக்கு தெரியும்? அவ்வளவுதானே நபிக்கு தெரியும்? அவர் விருந்து கொடுத்த முறையை நபிக்கு யார் சொன்னது? காலையிலே சுபுஹ் தொழுகைக்கு வந்தால் நபி அவர்கள் சிரிக்கிறார்கள், அபூ தலஹா உனது விருந்தோம்பலை பார்த்து அல்லாஹ் சிரித்தான், உனது விருந்தோம்பலை பார்த்து அல்லாஹ் சிரித்தான், அல்லாஹ் உன்னை பற்றி குர்ஆனிலே வசனத்தை இறக்கிவிட்டான். சுஹைப் ரூமி ஹிஜ்ரா செய்து வந்து கொண்டிருக்கிறார். எங்கே வருகிறார்? ஹிஜ்ரா செய்து மக்காவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் மக்கா வந்து சேரவில்லை. அவரை வரவேற்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹைபே உன்னை குறித்து அல்லாஹ் வசனத்தை இறக்கிவிட்டார், சுஹைபே உன்னை குறித்து அல்லாஹ் வசனத்தை இறக்கிவிட்டான். வமினன் நாஸி மன் யஷ்ரி நஃப்ஸஹு பித்திகா அமர்ல்லாஹ் வல்லாஹு ரவூஃபும் பில் இபாத். அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த மக்களிலே இப்படியும் சில தியாகிகள் இருக்கிறார்கள். யார் தெரியுமா? அவர் தனது செல்வம், சொத்து, சுகம், தனது வாழ்நாளிலே தான் சேகரித்த எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்வதற்காக தனது உயிரை மட்டும் வாங்கி கொண்டு வந்து விட்டார். சுஹைப் அவர்கள் ஹிஜ்ரா செய்யும் போது மக்கா காஃபிர்கள் எல்லாம் ஒன்று கூடி விட்டார்கள். ஏய் ஃபக்கீரா வந்துட்டு இங்க இருந்து எல்லாத்தையும் சம்பாதித்துக் கொண்டு அள்ளிக்கொண்டு போகலாம் என்று பார்க்கிறாயோ? அப்ப கடைசியில வாக்குவாதம் நடக்குது. கடைசியில சுஹைப் அவர்கள், சரி அப்பா காஃபிர்களே காசு தானே வேணும், எல்லா காசையும் எடுத்துக்க, இந்த அடிமை பெண்கள் இந்த வீட்டில் இருக்கிறாங்க அவங்கள எடுத்துக்கொள்ளுங்க, இந்த தோட்டம் இருக்குது அதை எடுத்துக்கொள்ளுங்க, பதுக்கி வச்சிருக்கிற காசு இவ்வளவு இருக்குது அதை எல்லாத்தையும் வாங்கிக் கொள்ளுங்க, மீண்டும் என்னை ஹிஜ்ரா செய்ய விடவில்லை என்றால் உங்களுக்கு தெரியும், உங்களிலே என்னை விட சிறந்த அம்பெறியும் வீரன் இல்லை என்று, என்னை என்னிடத்தில் அம்பிருக்கும் வரை ஒருவரும் என்னை நெருங்க முடியாது. கடைசியில் பயந்து போறானோ, காஃபிர்களுக்கு காசு தானே வேணும், சரி என்று அவருக்கு வழிவிடுகிறார்கள். சுஹைப் வந்து சேர்கிறார், அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறார். அங்கிருந்து ஹவுலா வருகிறார், நபியிடத்திலே முணுமுணு என்று பேசுகிறார். நபியிடத்திலே முணுமுணு என்று பேசுகிறார். சில வார்த்தை நபிக்கு கூட மறைந்திருக்கலாம். அது சமியல்லாஹு கவுலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வதஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா. நபியே, உம்மிடத்திலே வந்து தர்க்கம் செய்த தனது கணவனை பற்றி முறையிட்ட அந்த பெண்ணின் பேச்சை அல்லாஹ் கேட்டுவிட்டான். யார் வசனத்தை இறக்கிவிட்டான்? அல்லாஹ். அப்ப அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவர்களை. உலாய் கல்லதீனம் தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா. அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சத்திற்காக சோதித்து புடம் போட்டு பக்குவப்படுத்தி அவர்களை தேர்ந்தெடுத்து அல்சமகும் கலிமத்த தக்வா, இறையச்சத்தின் வாசகமாகிய லாயிலாக இல்லல்லாவிற்கு உரித்தானவர்களாக, வக்கானு அஹக்கபிஹா வஹலஹா, இந்த மார்க்கத்திற்கு மிகவும் தகுதி உடையவர்களாக, இந்த மார்க்கத்திற்கு மிகவும் உரிமை உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ரொம்ப முக்கியமான ஆயத்து. சூரத்துல் ஹுஜராத், واعلموا ان فيكم رسول الله لو يطيعكم في كثير من الامر لعنتم ولكن الله حبب اليكم الايمان وزينه في قلوبكم وكره اليكم الكفر والفسوق والعصيان اولئك هم الراشدون فضلا من الله ونعما والله عليم حكيم. صحابாக்களே, உங்களோடு தோழர் வாழ்கிறார், நீங்கள் விரும்பக்கூடிய எல்லா விஷயங்களிலும் அவர் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டார். அப்படி கட்டுப்பட்டால் அது உங்களுக்கு சிரமமாக ஆகிவிடும். அல்லாஹ் உங்களை எப்படி ஆக்கியிருக்கிறான், ஈமானை உங்களுக்கு நேசம் உள்ளதாக ஆக்கியிருக்கிறான், அதை உங்களது உள்ளத்திலே அல்லாஹ் அலங்கரித்து வைத்திருக்கிறான். இறை நிராகரிப்பை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு மாறு செய்வதை, தூதருக்கு மாறு செய்வதை இயற்கையாகவே வெறுக்கப்பட்ட ஒன்றாக அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கிவிட்டான். எப்படிங்க, நாம் ஒரு நமக்கு விரும்பாததை வெறுப்பது போன்று, நமக்கு பிரியமில்லாததை வெறுப்பது போன்று சஹாபாக்கள் அஸ்ஹாபு ரசூல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விருப்பமில்லாததை வெறுக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், உலாய்க ஹுமுர் ராஷிதூன், இவர்கள்தான் தெளிவான அறிவுடையவர்கள், இவர்கள் தான் தெளிவான புத்தி உடையவர்கள், இவர்கள் தான் தெளிவான சிந்தனை உடையவர்கள். அர்ராஷிதூன் என்றால் இந்த இத்தனை அர்த்தங்கள் வரும். பிறகு சொல்கிறான், இது அல்லாஹுனுடைய அருள், வநிஅமா, இது அல்லாஹுவின் அற்கொடை பாக்கியம், வல்லாஹு அலீமுன் ஹகீம், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், ஞானமுள்ளவன், யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், யாரை எதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஞானமும் அறிவும் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே தான் நாம் சொல்கிறோம், சஹாபாக்கள் ஒரு விஷயத்திலே ஒற்றுமையாக இருக்கும் போது அந்த விஷயத்திலே நாம் மாற்றம் செய்யக்கூடாது. மார்க்கத்திலே குர்ஆனை அணுகும் போது, ஹதீஸை அணுகும் போது சஹாபாக்களின் அணுகுமுறையோடு அணுக வேண்டும். எந்த விஷயத்திலே அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தார்களோ அந்த விஷயத்திலே நாம் அவர்களுக்கு மாறு செய்யக்கூடாது. எந்த விஷயத்திலே அவர்களிலே இரண்டு கருத்து இருக்குமே ஆனால் அந்த இரண்டு கருத்திலே குர்ஆனுக்கு சுன்னாவிற்கு எது நெருக்கமான கருத்து, நபியோடு நெருக்கமாக பழகி ஆழமாக மார்க்கத்தை புரிந்து நபியால் சான்று கொடுக்கப்பட்டவர்கள் யார், அவர்கள் அல் குலஃபாவு ராஷிதூனிலே இருக்கிறார்களா அல்லது அல் குர்ராக்களிலே இருக்கிறார்களா என்று பார்த்து அவர்களுடைய அபிப்பிராயத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம். எப்படி? பிறகு குர்ஆனும் ஹதீஸும் ஒரு விஷயத்திலே மௌனம் காக்கும் பொழுது அது விஷயத்திலே சஹாபாக்களிடமிருந்து நமக்கு ஒரு தெளிவு இருக்குமே ஆனால், அபூபக்கருடைய ஒரு ஃபத்வா இருக்குமே ஆனால், உமருடைய ஒரு ஃபத்வா இருக்குமே ஆனால், உஸ்மானுடைய ஒரு ஃபத்வா இருக்குமே ஆனால் ரழியல்லாஹு அன்ஹும், நாம் யூகிப்பதை விட, எப்படி புரியுதுங்களா இல்லையா, நாம் யூகிப்பதை விட, நாம் சிந்தித்து ஆராய்ந்து ஒரு முடிவை அடைவதை விட அவர்கள் சிந்தித்து ஆராய்ந்து ஒரு முடிவை எடுத்தது சத்தியத்திற்கு நெருக்கமானதாக இருக்கும் என்று நமது அறிவை விட்டுவிட்டு அவர்களது அறிவை பின்பற்றுகிறோம். ஏனென்றால் அவர்களுடைய அறிவு அல்லாஹுவால் சோதிக்கப்பட்டு, அல்லாஹுவால் பக்குவப்படுத்தப்பட்டு, நபியால் தர்பியத்து செய்யப்பட்டது. அவர்கள் குர்ஆன் இறங்கும் போது பார்த்தார்கள், அதிலே ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்டுக்கொண்டார்கள். அவர்களது உள்ளங்களிலே பொறாமையோ அல்லது அவர்களது உள்ளங்களிலே வேறு விதமான பாவ மன இச்சையின் அழுக்குகளோ இருக்கவில்லை. அல்லாஹ் அப்படி சாட்சி சொல்கிறான். எனவேதான் சூரத்து தௌபாவுடைய 100வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் அந்த முஹாஜிர்கள் அந்த அன்சாரிகள், அவர்களை மன தூய்மையோடு நேரான வழியிலே பின்பற்றக்கூடியவர்கள் இவர்கள் அனைவரையும், இவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், பொருந்து கொண்டான், இவர்களும் அல்லாஹ்வை பொருந்து கொண்டார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கத்தின் ஆதாரம் என்று வரும்போது மார்க்கத்தின் சட்டம் என்று வரும்போது குர்ஆனை அது இறக்கப்பட்ட காலத்தில் புரியப்பட்டது போன்று, ஹதீஸை அது சொல்லப்பட்ட காலத்திலே புரியப்பட்டது போன்று, பின்பற்றப்பட்டது போன்று, நாம் சஹாபாக்களுடைய அந்த வழிமுறையிலிருந்து, அவர்களுடைய யோகோவித்த முடிவிலிருந்து, அவர்களுடைய ஆய்விலிருந்து நாம் எடுக்க வேண்டுமே தவிர, அவர்களையெல்லாம் புறக்கணித்துவிட்டு, அவர்களையெல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு, நம்முடைய குறுகிய அறிவை வைத்துக் கொண்டு, அரபியிலும் பலவீனமானவர்கள், நினைவாற்றலிலும் பலவீனமானவர்கள், சிந்தனையிலும் பலவீனமானவர்கள், உள்ளங்கள் அழுக்குகளால் பாவத்தால் கரையுண்டு, வணக்க வழிபாடுகளிலும் இறையச்சத்திலும் மிகவும் பலவீனர்களாக இருந்து கொண்டு, ஷைத்தானுக்கும் நப்சுக்கும் பல வகையிலே நாம் இடம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நாம் குர்ஆனை ஹதீஸை அதிலிருந்து பிரித்து அணுகும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நப்சும் ஷைத்தானும் நமக்கு ஒன்றை அலங்கரித்து புதிய ஒரு வழியை தீனிலே ஏற்படுத்திவிட்டால் மிகப்பெரிய வழிகேட்டுக்கு ஆளாகிவிடுவோம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவேதான் இந்த மார்க்கத்தை குர்ஆனை ஹதீஸை நமக்கு தொகுத்து தந்த, குர்ஆனையும் ஹதீஸையும் நமக்கு தொகுத்து தந்த அத்தனை உலமாக்களும், நாம் இந்த இடத்துல உங்களை ஒன்றை கேட்டு அடுத்து தொடர்கிறேன், ஹதீஸுகளை தொகுத்த மார்க்க அறிஞர்களின் மீது கொஞ்சமாவது நாம் மதிப்பு வைத்திருக்கிறோமா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எல்லாரும் ரொம்ப இங்க வந்திருக்கிறவங்க ரொம்ப வச்சிருக்கீங்க மாஷா அல்லாஹ். பொதுவாக கேட்கிறேன், கொஞ்சமாவது இன்றைய காலத்திலே ஒரு அறிஞரின் மீது மதிப்பு வைத்திருப்பதை விட கொஞ்சம் அதிகமா ஹதீஸுகளை அறிவித்த இமாம் புகாரியின் மீது, முஸ்லிமின் மீது, திருமதியின் மீது மதிப்பு இருக்கா இல்லையா சொல்லுங்க. இன்றைய காலத்தில் 7 வருஷம் படிச்சுட்டு அதுலயும் ஃபெயில் ஆயிட்டு, அதுலயும் காப்பி அடிச்சு எழுதிட்டு, அதுலயும் இந்த வருஷம் படிச்சதை அடுத்த வருஷம் மறந்துட்டு, மொத்தமா படிச்சுட்டு வரும்பொழுது முன்னாடி முதல் வருஷம் படிச்சதெல்லாம் மறந்துட்டு இருக்கிற இந்த ஆலிம்களை விட, அல்லது மொழியாக்கத்தை வச்சுட்டு பேசக்கூடிய இந்த ஆலிம்களை விட, முன்னால் அந்த ஹதீசுகளை கோர்வை செய்த அந்த இமாம் புகாரியையோ, இமாம் முஸ்லீமையோ, இமாம் திருமதியையோ, இமாம் அபுதாவுதையோ, இமாம் ஹாக்கிமையோ, அல்லது அந்த தபரானியையோ, அல்லது அந்த நசையோ கொஞ்சமாவது கூடையாவது மதிக்கிறீங்களா சொல்லுங்க? ஆலிமுன்னு அவங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அறிஞர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? சும்மா சொல்லுங்க, நீங்க கண்டிப்பா ஏத்துக்கிறீங்க, அதை சொல்லுங்க வாயால என்று சொன்னால், அவ்வளவு லட்சக்கணக்கான ஹதீசுகளை மனப்பாடம் செய்தவர்களை, அந்த ஹதீசுகளுக்கு மாற்றம் செய்தவர்கள், சும்மா டேப் ரிகார்டர் மாதிரி மனப்பாடம் செஞ்சு எழுதி வைத்தவர்கள் என்று சொல்கிறீர்களா? அல்லது எழுதி வைத்ததோடு உள்ளத்தோடு அந்த ஹதீசுகளையும் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவர்கள் என்று சொல்கிறீர்களா? சாதாரண உங்க விஷயத்திலேயே நீங்க உங்க மேல எவ்வளவு நல்லெண்ணம் வைக்கிறீங்க, வைக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் ஏற்றுக்கொள்கிற உங்க காலத்து அறிஞர்கள் மேல எவ்வளவு நீங்க ஏற்றுக்கொள்றீங்க? இவர்களை விடவெல்லாம் கல்வியிலே உயர்ந்த அந்த அறிஞர்களை ஏன் தக்குவாவிலே, இபாதத்திலே, இறையச்சத்திலே உயர்ந்தவர்களாக நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது? அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஹதீசுகளையின் அறிஞர்கள் தானே. ஹதீசுகளையினுடைய நூல்களை பதிவு செய்யும் போது, ஹதீசுகளையின் நூல்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு முன்னால், உங்களுக்கு அரபி தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, உடனடியாக சஹீஹுல் புகாரியினுடைய அந்த மொழியாக்கத்தை எடுத்து வைத்து பிரித்து பாருங்கள். சஹாபாக்களின் கூற்றுகள் இல்லாமல், தாபியங்களுடைய கூற்றுகள் இல்லாமல், இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்கேயாவது ஹதீசுகளின் பாடத்தை அவர்கள் தொடங்குகிறார்களா, ஆரம்பிக்கிறார்களா என்று? அப்படி என்றால் இமாம் புகாரி சஹாபாக்களின் அந்த கருத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், தாபியங்களுடைய கருத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஹதீசுக்கு தான் புரிவதை விட, தனது சமகால அறிஞர்கள் புரிவதை விட, சஹாபி புரிந்ததை முன்வைக்கிறார்கள் என்றால், தாபியை புரிந்ததை முன்வைக்கிறார்கள் என்றால், அப்படித்தானே நாமும் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதில் தானே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தின் கடைசி வசனம், அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களுக்கு துவா கேளுங்கள் என்று, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்து அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. என்ன சொல்கிறான்? இந்த ஆயத்திற்கு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்பவர்கள், அல்லது அதாவது சஹாபாக்களுடைய விளக்கம் இல்லாமல் இந்த ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்பவர்கள் ஒரு காலம் விளக்கம் சொல்ல முடியாது. சேலஞ்ச் பண்ணலாம். ஏன் தெரியுமா? இந்த ஹதீஸ் என்ன தெரியுமா சொல்கிறது? யா அல்லாஹ், எங்களை பிறருக்கு வழிகாட்டியாக இமாமாக ஆக்கி வை, எங்களை பிறர் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறது. என்ன செய்வீங்க? குரான் அடிச்சு தானே பின்பற்றணும்னு குரான் சொல்லணும். குரான் சொல்லுது, யா அல்லாஹ் எங்களை இமாமாக ஆக்கிவை, என்னை பார்த்து ஒருத்தர் பின்பற்றணும், என்னை பார்த்து ஒரு முக்தது எனக்கு இருக்கணும்னு குரான் குரான்ல துவா செய்யும்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். புரியுதா உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதற்கு புகாரியிலே கிதாபு தப்சீரை அல்லது குரான் சுனாவை பற்றி பிடித்தல் என்ற பாடத்திலே ஒரு 5வது 6வது பாடத்தை எடுத்து படித்து பாருங்கள். குரான் அதாவது புகாரியில குரான் சுன்னாவை பற்றி பிடித்தல், எங்க ஹதீஸ் புத்தகத்தில் குரான் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்ற பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஏறக்குறைய ஒரு 15-20 பாடங்கள் அதனுடைய அந்த புத்தகத்தில் அந்த நூலிலே எழுதுகிறார்கள். அதுல ஒரு புத்தகத்திற்கு இதையே தலைப்பாக வைத்து இதற்கு ஒரு தாபிஈ சொல்லக்கூடியதை விளக்கமாக சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? யா அல்லாஹ் இஜ்அல்னா நஸ்தன்னு பிமன் கப்லனா வஜ்அல் மன் யாதி பஅதனா யஸ்தன்னு பினா. யா அல்லாஹ் நாங்கள் எங்களுக்கு முன் சென்றவர்களை பின்பற்ற எங்களுக்கு பின்னால் வருபவர்கள் எங்களை பின்பற்றுபவர்களாக ஆக்கிவை. புரியுதா இல்லையா? புரியல. நாங்கள் எங்களுக்கு முன் சென்றவர்களை பின்பற்ற, அதாவது இந்த மார்க்கத்தை யார் நமக்கு போதித்தார்களோ, யார் நமக்கு சொன்னார்களோ அவர்களிடமிருந்து இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்ற, நாங்கள் பின்பற்றுவதை பார்த்து எங்கள் பிள்ளைகளும் எங்கள் காலத்து மக்களும் எங்களை பின்பற்றக்கூடியவர்களாக அந்த அளவிற்கு நல்லவர்களாக ஆக்கி வை. இது புரியறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்ப ஒருத்தருக்கு என்ன செய்றீங்கன்னு சொன்னா, ஒரு நான் முஸ்லீம், ஒரு இஸ்லாத்தை தெரியாத மனுஷருக்கு இஸ்லாத்தை சொல்றீங்க, அவர் முஸ்லீம் ஆயிடுறாரு, அவருக்கு இஸ்லாத்தை கத்து கொடுத்துறீங்க, தொழுக நேரம் வந்துருது, குளிக்க வச்சிருக்கீங்க, ஒழு செய்ய வச்சிருக்கீங்க, கொண்டு வந்து அவருக்கு என்ன சொல்றீங்க நீங்க? நான் தொழுகிற மாதிரி பார்த்து தொழுன்னு சொல்றீங்களா இல்லையா? அப்படித்தானே சொல்லுவீங்க? குர்ஆன் ஹதீஸ்ல போய் புகாரியில போய் படிச்சுட்டு வா தொழுகையுடைய பாடத்தை, அதுக்கப்புறமா தொழுன்னு சொல்லுவீங்களா? என்ன பிரதர் கை கட்டிட்டு இருக்கிற பிரதர், எப்படி சொல்லுவீங்க? என் பக்கத்துல நில்லு, என்ன சொல்லுவீங்க? என் பக்கத்துல நில்லு, நான் கை தூக்குற மாதிரி, கை தூக்கு குனியற மாதிரி குனின்னு சொல்லுவீங்களா இல்லையா? ரசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்ப நீங்க தொழுகிற மாதிரி அவர் தொழுகணும், ஆனா அந்த சஹாபாக்கள் தொழுதது மாதிரி, அந்த சஹாபாக்கள் குரானை புரிந்தது மாதிரி நாம் புரியக்கூடாதுன்னு சொன்னா எவ்வளவு அழகா இருக்கு உங்க விளக்கம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள், நம்மை விட ஈமானிலே சான்று கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய விளக்கத்தை புறக்கணித்து அவர்களுடைய விளக்கத்தை மார்க்கத்திற்கு ஆதாரமாக எடுக்காமல் எப்படி நாம் புரிய முடியும், அணுக முடியும்? அப்படி ஒருவன் புரிய முடியும், நான் புரிகிறேன், எனது புரிதலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர் தன்னை பின்பற்றும்படி தனக்கு ஒரு மதுஹபை உருவாக்குவதற்கு வழிவகுக்கிறாரே தவிர அவர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதின் பக்கம் மக்களை அழைக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சத்தியத்தை சத்தியமாக காண்பித்து அதை ஏற்று வழி நடக்கக்கூடிய நிர்பாக்கியத்தை தந்தருள்வானாக. பொய்யிலிருந்தும் அசத்தியத்திலிருந்தும் வழிகேட்டிலிருந்தும் எல்லா விதமான குழப்பங்கள் சந்தேக நோய்களிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
பாரக்கல்லாஹு ஃபீக். பத்துல ஒரு பங்கு தான் இன்னைக்கு சொல்ல முடிஞ்சதுன்னு ஷேக் சொல்றாங்க. அதாவது இந்த தலைப்பு வந்து ஓரளவுக்கு குர்ஆன் ஹதீஸோட தொடர்பு இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். பெரும்பாலும் வந்து இஸ்லாத்தின் பத்தி கேள்வி கேட்கும்போது இப்ராஹிம் அலை இஸ்லாம் பத்தி கதைகளை கேட்கும் பொழுது எல்லாருக்கும் சாதாரண புரிஞ்சிடும். இல்ல வரக்கூடிய கதைகள் அது மூலமாக ஒரு பாடம் வந்து உடனே புரிஞ்சிடும். இப்ப இந்த விஷயம் வந்து என்னன்னா தொடர்பு இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஏன் சொல்ல போனா, ஏன் இந்த ஒரு தலைப்பு நம்ம ஏற்றுக்கோம், எதுக்காக நம்ம இன்னைக்கு இந்த தலைப்பு நம்ம ஏத்துக்கிறோம்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து குர்ஆன் ஹதீஸ் பேர்ல, குர்ஆன் ஹதீஸ ஃபாலோ பண்றோன்ற ஒரு பேர்ல சஹாபாக்கள் அவர்களுடைய வழிமுறையை வந்து புறக்கணிக்கக்கூடிய மக்கள் நம்ம பார்க்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயர்ல அரபி மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயர்ல தஃப்ஸீர் இப்னு கஸீரை பத்தி கேட்டா அதெல்லாம் படிக்க வேணாம், அதெல்லாம் குப்பைன்னு சொல்லிருக்காங்க. நவுசு பில்லாஹ் மின் தாலிக். எப்படி தஃப்ஸீர் இப்னு கஸீர் எல்லாம் அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் குப்பைன்னு சொல்லிருக்காங்க. அப்படி பகிரங்கமான பேச்சுகள், ரொம்ப டேஞ்சரான பேச்சுகள், ஈமான வந்து தொலைக்கிற அளவுல அவங்களுடைய பேச்சுகள் இருக்கு. தெரிஞ்சவங்களுக்கு அது யாருன்னு தெரிஞ்சா போதுமானது, பேர் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சா போதுமானது. ஆக ஆமா, அது குறிப்பிட்ட நபர் கிடையாது, அது யாரா இருந்தாலுமே வந்து ஈமானம் வந்து துளைக்கிற அளவுல அவங்களோட பேசிருக்கு. அதனாலதான் இன்றைக்கு இந்த ஒரு தலைப்பு நம்ம ஏற்றுக்கொண்டது. இப்ப உங்கள வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தால், ஏதாவது கேள்வி கேட்கணும் நீங்க விருப்பமா இருந்தா, இன்ஷால்லாம் இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். கேள்வி நேரம் குறைவா இருக்கிறதுனால சீக்கிரம் விரைவாக கேள்விகள் கேட்கும், இன்ஷால்லாம் அதுக்குண்டான பதில செக் கொடுப்பார்கள்.
முதல்ல நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன், நான் பேசினது ஓரளவுக்கு புரிஞ்சுச்சா? இன்ஷால்லா மனசுல பதிகிற மாதிரி இருந்துச்சா? ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா? இன்ஷால்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ப நீங்க கேளுங்க. சூரத்து சபாவுடைய 34வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். எப்படி முந்தி நான் உங்களுக்கு ஓதிய அந்த சூரத்துல் ஹுஜராத்துடைய வசனம், சூரத்துல் ஃபதஹுடைய வசனம், சூரத்து தௌபாவுடைய வசனத்திலே சஹாபாக்களுடைய தக்வாவிற்கும் ஈமானுக்கும் அல்லாஹ் சான்று சொல்கிறானோ, அந்த மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கும் அல்லாஹ் சான்று சொல்கிறான். இந்த மக்கள் என்ன செய்யறாரு சொன்னா, இந்த ஆயத்தெல்லாம் மக்களுக்கு தெரியாது, யாரு ஹாஃபிஸ் இருக்கிறா, யாரு படிச்சு பாக்குறா? ஆமாங்க, சஹாபாக்கள் வந்து தக்குவால இபாதத்தில் அவங்க அவங்க தாங்க. ஆனா இல்முன் வந்துட்டா அது நம்மள மாதிரி வராது. ஏன்னா இந்த காலத்துல நம்ம ரொம்ப பெரிய அறிவுள்ளவங்களா இருக்கும் சொல்லிட்டு சூரா சபால 34வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சஹாபாக்களை பார்த்து இவர்கள் இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் என்று. وَيَرَى الَّذِينَ أُوتُوا الْعِلْمَ الَّذِي أُنْزِلَ إِلَيْكَ مِنْ رَبِّكَ هُوَ الْحَقُّ. நபியே, இல்மு கொடுக்கப்பட்ட இந்த தோழர்கள் உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை சத்தியமானது என்று நம்புகிறார்கள், இது நேர்வழி காட்டக்கூடிய வேதம் என்று நம்புகிறார்கள், எனவே அதுவே போதும் நபியே. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? யாரை? இல்மு கொடுக்கப்பட்டவர்கள். وَيَرَى الَّذِينَ أُوتُوا الْعِلْمَ, கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை உண்மை என்று நம்புகிறார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கும் போது நபிக்கு சொல்கிறானே. அப்ப வாழ்ந்தவர்கள் நீங்களா நானா சஹாபாக்களா? யார்? சஹாபாக்கள். அப்ப இவர்கள் சொல்வது போன்று இல்முல சஹாபாக்கள் கம்மியானவர்கள், தக்குவால அதிகமானவர்கள். நம்ம தக்குவால கம்மியா இருந்தாலும் இல்முல அதிகமானவர்கள் என்ற வார்த்தை இருக்கிறது, இது மிகப்பெரிய பொய்யான வார்த்தை, தவறான வார்த்தை. சஹாபாக்கள் இல்மிலும் உயர்ந்தவர்கள், தக்குவாவிலும் உயர்ந்தவர்கள், அவர்களுடைய பேருதலிலும் அவர்கள் உயர்ந்தவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்.
வணக்கம்
சலாம்
ஷேக். அஹத் ஹதீஸ் அப்புறம் முத்தவாசில் அதை பத்தி கொஞ்சம்.
ஹபருல் அஹத் முத்தவாசில்,
முத்தவாசில்,
முத்த
முத்தவாசில்,
இல்ல முத்தவாசிற்கு ஹபருல் அஹத் இருக்கு. ஒன்னு இருக்கு முத்தசில், இன்னொன்னு முன்கத்யா. அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ஹதீஸுகளில் முத்தசில் என்று ஒரு வகையும், முன்கத்யா என்று ஒரு வகையும். முத்தசில் என்றால் அறிவிப்பாளர் தொடர், கடைசி அறிவிப்பாளரில் இருந்து, அதாவது பதியப்பட்ட நூலுடைய அறிவிப்பாளரில் இருந்து ரசூலுல்லாஹ் வரை தொடர் விடுபடாத ஹதீஸுக்கு முத்தசில் என்று சொல்லப்படும். பிறகு அறிவிப்பாளரை கவனித்து அந்த ஹதீஸ் சரியானதா பலவீனமானதா என்று எடுக்கப்படும். முன்கத்து என்றால் ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்ட அறிவிப்பாளரில் இருந்து ரசூலுல்லாஹ் வரை அறிவிப்பாளர்களுடைய தொடர் வரும் பொழுது அறிவிப்பாளர் விடுபட்டிருப்பார். சஹாபியோ, சஹாபியின் மாணவரோ, அல்லது பின்னால் எங்கேயாவது ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டிருந்தால் அந்த சனதுடைய ஹதீஸுக்கு முன்கத்து என்று சொல்லப்படும். இப்படி முன்கத்தியான ஹதீஸ்கள் பெரும்பாலும் அறிஞர்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, பலவீனமான ஹதீஸ்களுடைய பட்டியலிலே வந்துவிடும். இன்னொன்று இருக்கிறது ஹபருல் ஆஹாத் என்றும் அல் முத்தவாசிர் என்றும். அல் முத்தவாசிர் என்றால் அதிகமான தோழர்கள் அறிவிக்க, அவர்களிடமிருந்து அதிகமான மக்கள் கேட்க, இப்படி தொடர்ச்சியாக வந்து பிறகு ஒரு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். இதை அல் முத்தவாசிர் என்று சொல்வார்கள். பிறகு ஹபருல் ஆஹாத், அதாவது மூன்று அறிவிப்பு, மூன்று சஹாபாக்கள் கேட்டிருக்க, அவர்கள் தங்களது மாணவர்களுக்கு அறிவித்திருக்க, அல்லது இரண்டு சஹாபாக்கள் கேட்டிருக்க அவர்கள் தங்கள் மாணவர்களுக்கு சொல்ல, அல்லது ஒரு சஹாபி மட்டும் கேட்டிருக்க அவர்கள் தங்களது மாணவர்களுக்கு சொல்ல என்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசுகளுக்கு ஹபருல் ஆஹாத் என்று சொல்லப்படும். ஹதீசுகளை நம்பக்கூடிய, குர்ஆன் சுன்னாவை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சஹாபாக்கள், தபியங்கள், இமாம்கள், இதனால் வரை வரக்கூடிய அத்தனை நல்ல மக்களிடத்திலும் உள்ள சரியான நிலைப்பாடு என்னவென்றால், அறிவிப்பாளர்களின் அடிப்படையிலே அல் முத்தவாத்திர் என்றும் ஹபருல் ஆஹாத் என்றும் பிரிக்கப்பட்டாலும், நம்பிக்கை கொள்வதிலும் செயல்படுத்துவதிலும் முத்தவாத்திரான ஹதீசுகளும் ஹபருல் ஆஹாதும் ஒரே தரத்தை சேர்ந்ததுதான். அவற்றுக்கு மத்தியிலே பாகுபாடு காட்டுவது கூடாது. அதாவது முத்தவாத்திரான ஹதீசுக்கு கூடுதல் முக்கியத்துவம் என்றும் அதை கண்டிப்பாக நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதை மறுப்பவரை காஃபிர் என்று சொல்லலாம் என்றோ, அல்லது ஹபருல் ஆஹாத் அது ஒரு சில சஹாபாக்கள் ஒரு சில மாணவர்கள் மட்டும் அறிவிக்கின்ற காரணத்தால் அவ்வளவு உறுதியானதல்ல, அது சரியானதாக இருந்தால் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஆனால் அதை மறுப்பவரை காஃபிர் என்று சொல்ல முடியாது, அல்லது அதில் வரக்கூடிய செயலை ஒரு ஃபர்தான கடமையான செயல் என்று சொல்ல முடியாது என்று அமல்களின் விஷயத்திலும் நம்பிக்கையின் விஷயத்திலும் முத்தவாத்திரையும் ஹபருல் ஆஹாதையும் தரம் பிரிக்க கூடாது. முத்தவாத்திரிலே வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் சரியான அறிவிப்பாளர்களாக இருக்கும்போது அதை நாம் நம்பிக்கை கொள்வதிலும் செயல்படுத்துவதிலும் அப்படியே ஏற்றுக்கொள்வது போன்று, ஹபருல் ஆஹாதிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளராக இருந்தாலும் இரண்டு அறிவிப்பாளராக இருந்தாலும் அவருடைய தரம் சரியானவருடைய தரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்குமானால் கண்டிப்பாக அதையும் ஒவ்வொரு முஸ்லீம்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையிலே அமல் செய்ய வேண்டும்.
ஹதீஸ்ல ஒரு ஒரு ஹதீஸ் பார்க்கும்போது அறிவிப்பாளர் அடிப்படையில வந்து சில வார்த்தைகள் வித்தியாசப்படுது, அது அது நம்ம வந்து எப்படி எடுத்துக்கொள்ளணும்?
சகோதரர் கேட்கிறார்கள், ஹதீஸுகளிலே வார்த்தைகள் வித்தியாசம் வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனிலும் வார்த்தைகள் வித்தியாசங்கள் உள்ளன. அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஏழு மொழிகளிலே இறக்கப்படுகின்றன. அரபுகளுடைய ஏழு மொழிகளிலே உன்ஸிலல் குர்ஆனு அலா சப்அத்தி அஹ்ருஃபின். பின்னாடி குறைஷிகளுடைய மொழியிலே இறக்கப்பட்ட அந்த குர்ஆன் எல்லோருக்கும் கற்பிக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு ஒரே ஒரு விதமாக ஓதக்கூடிய அந்த வஜ்ஹு திலாவா, கைஃபியத்து திலாவா ஒரே முறையில் ஆக்கப்படுகிறது. ஹதீஸை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கருத்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்பட்டது. வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. குர்ஆனுடைய விஷயத்திலே வார்த்தைகள் அப்படியே இறக்கப்பட்டது போன்று நபி அவர்கள் ஓதி காட்ட, நபி அவர்கள் ஓதி காட்டியது போன்று சஹாபாக்கள் மனப்பாடம் செய்து அதை நமக்கு மனப்பாடம் செய்து கொடுக்க எப்படி ஒரு அந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டதோ ஹதீஸிலே அந்த நடைமுறையிலே விசாலம் கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி வஹீன் புறத்திலிருந்து கருத்து சொல்லப்பட்டு வார்த்தை அவர்கள் எடுத்துச் சொன்னார்களோ, பெரும்பாலும் அதாவது ஒரு சதவீத அடிப்படையிலே சொல்லப்போனால் 90 மேற்பட்ட சதவீதம் நபியிடமிருந்து என்ன வார்த்தைகளை சஹாபாக்கள் கேட்டார்களோ அதே வார்த்தைகளைத்தான் சஹாபாக்கள் தங்கள் மாணவர்களுக்கு பயிற்றுவித்தார்கள், கற்பித்துக் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸை பல சபைகளிலே சொல்லும் போது, முதல் விஷயம் கவனிக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த ஹதீஸை பல சபைகளிலே கற்பிக்கும் போது முந்தைய சபையிலே ஓரிரு விஷயங்களை சொல்லியிருப்பார்கள், அடுத்த சபையிலே இன்னும் கொஞ்சம் சேர்த்திருப்பார்கள். அவர்களுக்கு வஹி வந்ததை வைத்து ஒரு ஹதீஸிலே மூமின் ஒரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமை 5 என்று, இன்னொரு ஹதீஸிலே ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமை 6 என்று வருகிறது. என்ன விளக்கம் அதற்கு? முதலில் 5 என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான், 5 என்று சொன்னார்கள். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு கடமையை அவர்களுக்கு அதிகப்படுத்தி சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படித்தான் ஹதீஸுகளிலே வஹியிலே ஏற்படக்கூடிய அந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகளிலும் காலகட்டங்கள் வித்தியாசப்படும் போது வார்த்தைகள் வித்தியாசப்பட்டன. அப்ப ஹதீஸிலே வாசகங்கள் வித்தியாசப்படுகின்றன என்றால், ஒன்று ஹதீஸுகளை சஹாபாக்கள் யாரிடமிருந்து கற்றார்களோ அவர்களே பல கட்டங்களிலே பல நேரங்களிலே பல கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு சொன்னதால் ஏற்பட்ட மாற்றமாக இருக்கலாம், ஒன்று. இரண்டாவது, சஹாபாக்கள் அரபி மொழியை அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் பிறப்பிலேயே அந்த மொழியிலே புலவர்களாக பண்டிதர்களாக அந்த மொழியின் திறமை உள்ளவர்களாக இருந்த காரணத்தால் அந்த கருத்தை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அந்த நீளமாக பெரிய நீண்டு ஹதீஸாக கேட்டதை சுருக்கி அந்த சபைக்கு ஏற்ப பாதி ஹதீஸை சொன்னார்கள். இன்னொரு சபையிலே அந்த ஹதீஸை இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொன்னார்கள். இன்னொரு சபையிலே இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொன்னார்கள். இப்படி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இது போன்று இன்னொரு சில சூழ்நிலை எப்படி என்று சொன்னால், அந்த வார்த்தை ஒரு சஹாபி கேட்கும் போது ஒரு சில வார்த்தைகளோடு, இன்னொரு சஹாபி கேட்கும் போது இன்னொரு சில வார்த்தைகளோடு கேட்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையாலும் அந்த வார்த்தைகளிலே வித்தியாசம் ஏற்பட்டிருக்கலாம். இப்படி ஹதீஸுகளிலே வார்த்தைகள் வித்தியாசப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த வார்த்தைகள் வித்தியாசப்படுவது நமக்கு கருத்தாழத்தை அதிகப்படுத்துகிறதே தவிர குதர்க்கவாதிகள் புரிவது போன்று குழப்பம் ஏற்படுத்துகிறது என்பதல்ல.
இப்போ ஒரு சில கேள்வி, இஜ்மா வந்து ஏற்றுக்க கூடாதுன்னு ஒரு கூட்டம் வந்து சொல்லுது. அதாவது சஹாபாக்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை வந்து அங்கீகரிக்கும் பொழுது அது வந்து இஜ்மா என்று சொல்கிறோம். அப்படி வரலாற்றுல எத்தனை இஜ்மாக்கள் பெரிய அளவுல நம்மளுக்கு சான்றாக இருக்கிறது?
சகோதரர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு பெரிய இஜ்மா ஒரே உதாரணத்தில் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் மிக அறிந்தவன், குர்ஆன் தொகுக்கப்பட்டது இதற்கு சொல்லலாம். குர்ஆன் இரண்டு அட்டைகளுக்கு இடையிலே எழுதப்படுகிறது அல்லவா, இது மிகப்பெரிய ஒரு இஜ்மா. அப்ப இஜ்மாவை சஹாபாக்களின் ஏகோபித்த அந்த அடிப்படையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்படி குர்ஆனை ஒரு புத்தகமாக வைத்து ஓதுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. புரிகிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே குர்ஆன் ஆங்காங்கே இறக்கப்பட்ட விதத்திலே சில சில துண்டுகளிலே எழுதப்பட்டதாக இருந்ததை தவிர, முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது சூரத்துல் பக்ரா, மூன்றாவது சூரா அல் இம்ரான், நான்காவது சூரா அன்-நிசா என்று இப்படி தர்தீபாக எழுதப்படவில்லை. ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன் என்றால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அப்படி அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அளவுக்கு வழித்தவர் அல்லாஹ் விட்டுவிடக்கூடாது, அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். ஒருவேளை குர்ஆனை மறுப்பதற்கோ குர்ஆனிலே சந்தேகத்தை உண்டாக்குவதற்கோ இப்படி ஒரு பிளாட்பாரத்தை முதலிலே போட்டுக் கொள்கிறார்களோ என்னமோ. புரியுதா உங்களுக்கு? சஹாபாக்களின் இஜ்மாவை அவர்களின் ஏகோபித்த முடிவை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன ஆகும்? அடுத்து குர்ஆனை இப்படி ஓதக்கூடாது என்று ஒரு வாதம் கண்டிப்பாக எழும். உதாரணத்திற்கு இன்னொரு உதாரணம், இந்த ரமதான் மாதத்திலே மஸ்ஜிதிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தொழுகிறோமே, இது யாருடைய இஜ்மா? இது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்களிடத்திலே ஏற்பட்ட இஜ்மா, சஹாபாக்களிடத்திலே ஏற்பட்ட இஜ்மா. உமர் ரழியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களை ஒன்று சேர்த்து ரமதான் மாதத்திலே பள்ளியிலே தொழ வைக்க சொல்கிறார்கள். இன்று இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும் ஆதாரம் என்று சொல்லக்கூடியவர்கள் இதற்கு எங்கிருந்து அடிப்படையை கொண்டு வருவார்கள்? இப்படி சஹாபாக்களுடைய இஜ்மா என்பது ஏறக்குறைய ஒரு நூறை கூட தாண்டலாம். அந்த அளவிற்கு நமது மார்க்க அறிஞர்கள் எண்ணி இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த செயலை ஏற்கவில்லை என்றால் இன்று நாம் இருக்கிற இந்த மார்க்க நிலைப்பாட்டையே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்கள் மாற்றக்கூடிய நிலைக்கு ஆளாகி விடுவார்கள். அப்படித்தான் பலர் ஆளாகி விட்டார்கள் வரலாற்றிலே. புரிகிறதா? புரியுதுங்களா இல்லையா? எனவே சஹாபாக்களுடைய இஜ்மா என்பது மிக முக்கியமான ஒன்று. அது இல்லை என்று சொன்னால் குர்ஆனை யார் வேண்டுமானாலும், ஹதீஸை யார் வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் விவரித்து விட்டு சென்று விடலாம். எந்த விதமான இஸ்லாமிய ஷரியாவுடைய கட்டுப்பாடு என்பது, அந்த பாதுகாக்கப்பட்ட வளையம் என்பது இருக்காது.
இது ஒரு கடைசி கேள்வியாக வச்சுக்கலாம் ஷேக். அதாவது கியாஸ் வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒரு ஹதீஸ் இருக்கு சஹீஹ் புகாரில, ஒரு முஜ்தஹித் இஜ்திஹாத் செய்யும் பொழுது அவர் தவறுதலாக இஜ்திஹாத் செய்துவிட்டார் என்றால் அவர்களுக்கு ஒரு நன்மையும், அவர் சரியான ஒரு இஜ்திஹாத் செய்துவிட்டால் இரண்டு நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு நபி மொழி சொல்கிறது. இப்போ சில மக்கள் வந்து கியாஸ் வந்து ஏற்றுக்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களே அதிகமாக கியாஸ் செய்வதையும் நாம் பார்க்கின்றோம்.
பதில நீங்க சொல்லிட்டீங்களே,
சொல்லுங்க ஷேக். நீங்க
அதாவது பொதுவா இந்த கியாஸை ஏற்காதீர்கள் என்று சொல்றாங்கல்ல, அதாவது ஷரியத்தில் ஓர் ஆதாரத்தின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட ஒரு சட்டத்தை வைத்துக் கொண்டு புதிதாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு இந்த பிரச்சனையின் காரணமும் ஹதீஸ் சொல்லப்பட்ட அல்லது குரான் சொல்லப்பட்ட பிரச்சனையின் காரணமும் ஒத்து வருமையானால், இரண்டுக்கும் அந்த ஒரே காரணம் இருக்குமையானால், அதற்கு அங்கே சொல்லப்பட்ட சட்டத்தை இங்கேயும் கொண்டு வருவது. புரியுதுங்களா? இப்ப இதைத்தான் கியாஸ், அனுமானித்தல், நிதானித்தல், ஒன்றை வைத்து ஒன்றை புரிதல் என்று சொல்லப்படும். இப்ப இந்த கியாஸ மறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, உண்மையிலேயே இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மத்தவங்க செய்யற கியாஸ் எல்லாம் ஏத்துக்காதீங்க, நாங்க செய்யற கியாச ஏத்துக்கோங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? மத்தவங்க செய்யற கியாச ஏத்துக்காதீங்க, மத்தவங்க செய்யற கியாஸ் எல்லாம் சரி கிடையாது, எங்க கியாச நீங்க ஏத்துக்குங்க ஏன்னு சொன்னா, பலரை நீங்கள் வரலாற்றிலே பார்த்திருக்கலாம், அறிவுக்கு சுதந்திரம் வேண்டும், யாரையும் தக்லீது செய்யக்கூடாது, சுதந்திரமாக குரானை ஹதீஸை சிந்திக்க வேண்டும் என்று பலர் இதற்கு முன்னால் சில ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால் சிலர் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அப்படி சொல்லி மக்களை என்ன செய்தார்கள் என்றால், என் அறிவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் சிந்திப்பதற்கு நீங்கள் அடிமையாகுங்கள், எப்படி நான் சிந்திப்பதை போன்று சிந்தியுங்கள், பிறரை தக்லீது செய்யாதீர்கள், என்னை தக்லீது செய்யுங்கள். புரியுதா அர்த்தம்? அப்படித்தான் இந்த கியாஸை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்பவர்கள் என்ன ஒரு அர்த்தத்திலே சொல்கிறார்கள் என்றால், மற்றவங்க கியாசை விட்டுருங்க, இப்ப நாங்க சொல்ற கியாசை ஏத்துக்குங்கிற அர்த்தமே தவிர, கியாசை மறுத்து யாராலும் நிச்சயமாக இருக்கவே முடியாது. புதிய புதிய பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. இரத்த தானம் கொடுக்கலாமா இல்லையா, உறுப்பு தானம் கொடுக்கலாமா இல்லையா, தயமமுடைய விஷயங்கள் இருக்கின்றன, நோயாளிகளுடைய விஷயங்கள் இருக்கின்றன, இன்று ஏற்படக்கூடிய அன்றா காலத்தில் ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் நாம் கியாசி, அதாவது ஷரியத்தில் சொல்லப்பட்ட ஆதாரங்களை அனுசரித்து சிந்தித்து அதிலிருந்து ஒரு சட்டத்தை ஆய்வு செய்து எந்த பிரச்சனை எந்த பிரச்சனையோடு ஒத்துப்போகிறது என்று ஆய்ந்து அந்த ஒத்த பிரச்சனைகளில் ஒருமித்த ஒரே கருத்தை ஒரே தீர்ப்பை சொல்வதற்கு பேர்தான் இஜித்திஹாத் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி இஜித்திஹாத் செய்யும்போது சரியாக இருந்தால் ஒரு இரண்டு நன்மைகள், அது தவறாக ஆகிவிட்டால் ஒரு நன்மை என்று. ஆகவே இஜ்திஹாத் என்பது மார்க்கத்திலே மறுக்கப்பட்ட ஒன்று அல்ல, அது சஹாபாக்களிடத்தில் இருந்தது, தாபீன்களிடத்தில் இருந்தது. இஜ்திஹாத் செய்ததற்கு பிறகு நமக்கு அது விஷயத்திலே ஒரு தெளிவான ஹதீஸ் ஏற்பட்டு கிடைத்து விட்டால் அந்த இஜ்திஹாதை விட்டுவிட்டு ஹதீஸின் பக்கம் வந்துவிட வேண்டும். எவ்வளவு பேர் இஜ்திஹாத் செஞ்சிருந்தாலும் சரி, அத்தனை பேருடைய இஜ்திஹாதையும் அப்படியே தூக்கி வைத்துவிட்டு எங்கே வந்துவிட வேண்டும்? தெளிவான ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு வந்துவிட வேண்டும்.
ஜஸாகல்லாஹு கைரன் ஷேக். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் எல்லா நன்மையும் செய்யட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, இன்ஷா அல்லாஹ் தலாம் வரக்கூடிய காலகட்டத்தில் பல விவாதம் செய்வதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. யார் வந்து இஜ்மா தேவையில்லை, கியாசு தேவையில்லை, சஹாபாக்களுடைய வழிமுறை தேவையில்லை, எங்களுக்கு புரிந்த அந்த குரான் ஹதீஸின் அடிப்படையில் நாங்கள் வந்து மார்க்கத்தை சொல்றோம், அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தனி மதப உருவாக்கின அந்த கூட்டத்துடன் இன்ஷா அல்லாஹ் தலாம் வரக்கூடிய காலகட்டத்தில் விவாதம் செய்வதற்குண்டான எல்லா முயற்சியும் நடக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் தலாம் நீங்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு செய்யுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஜஸாகல்லாஹு கைர், எல்லாருக்கும் நன்றி. ஞாயிற்றுக்கிழமை நேரத்தை வந்து சரியான முறையில உபயோகம் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்ல நம்மளுக்கு கொடுத்ததான நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். வாக்கிரு தாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபானகல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த் அஸ்தக்ஃபிருக வதூப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. In the past 5 years, alhamdulillah, since 2005, we have been able to successfully reach the real masses. We've been able to have a lot of discussions, interreligious dialogue, people of other faiths, alhamdulillah, on various issues of Allah, the Creator, the way of the Prophet sallallahu alaihi wasallam. And we are also trying to remove a lot of, alhamdulillah, a lot of people also have embraced Islam during this process. All praises be to Allah subhanahu wa ta'ala. Our activities are based on 4 lines. We say 4-line activities of diet: discover Islam, education, trust. What are these 4 lines? firstly is propagation, calling people to the religion of Islam. Secondly, it is education, providing education of deen and the beneficial knowledge to the ummah. Thirdly, it is brotherhood, strengthening the brotherhood amongst various organizations of the Muslims. Today there are so many conflicts amongst the Muslim organizations. We want to unite them all, inshallah. We want to unite the Muslim ummah. Then we have the fourth activity, that is working on the benefit of humanity. We work towards upholding justice for mankind while involving the people of other faiths and religions as well. There are so many occasions that we have involved with the people of other faiths. On a common example, there was this program called Y Conversion. We organized this event at a time when the churches in Karnataka were being vandalized. And that was the time the event Y Conversion was organized. We along with the Christians were able to organize this event and to say that law and order has to be kept in place. Every individual living in India has got the right to live with freedom and to exercise his rights. So we, alhamdulillah, we involved a lot of politicians also for this event. We had Dr. Sangliana for this event and a lot of religious priests and Mr. V.T. Rajashekhar, the editor of Dalit Voice, he was also there with us. Alhamdulillah, this was a very remarkable, phenomenal event. Alhamdulillah, all praises be to Allah subhanahu wa ta'ala. Also can recall of another event that we organized, that was the event called Free the World from the Clutches of Terrorism. Free the World from the Clutches of Terrorism. This was organized in the city of Bangalore when about 6 bombs were blasted in the city, and the media, as usual, they were calling it that the Muslims are behind this blast, and every second Muslim was looked with suspicion. It was a very horrible time in Bangalore, and alhamdulillah, in about a week's time we had this event, Free the World from the Clutches of Terrorism, and it was taken very well by the masses, the Muslims as well as the non-Muslims. They participated on this event and it was very well taken by the masses, mashallah. This was also a very wonderful event. Of the day, we want to achieve peace and harmony. The main reason for organizing these events is to reach the mass and to establish peace and harmony. Every single Discover Islam Education Trust, we try to have events, we have our sales sections, we have CDs, DVDs, we print books, we have printed many books in Urdu, in English, various languages. And alhamdulillah, one of such great works was this book called Bayan al-Tawheed. Originally, the author of this book was Sheikh bin Baz rahimahullah, and this book was translated into Urdu by Sheikh Khalilur Rahman Madani. And alhamdulillah, we happened to print this in thousands and we reached the masses, mashallah. This is purely a book on top. There's another book that we printed called Choice is Yours. Once again, the author, the compiler being Sheikh Muhammad, he happened to do a very wonderful job in compiling the whole of it. And this was also printed in thousands and it reached masses, mashallah. That are coming. That is, we have a project called Dead End Media. We have aimed to come out with TV productions which would reach the masses, like the serials. It could be even Islamic cartoons. It can be Islamic documentaries. It can be a replacement for today's entertainment world. Most of the times we find in our homes that our women are spending their time watching those miserable programs which have been aired on the television. And you also find them wasting their time just on watching some songs or some sort of serials. So it is not going to make any sense. It's not going to benefit them for this world or for the akhirah. And the same case with the children, with the Muslim children. They, most of the time, they spend their time in front of the cartoons. And today you must know that the cartoons have got so much of pornography. You have so many things, obscenity. The psychologists, they say that these programs would spoil the behavior of the children. It will spoil the character. They would be getting so very addicted to these programs and the moment you turn it off, they'll start crying and all of these things. We see it in the homes. So alhamdulillah, we have this Vedan media to produce various entertainment programs, Islamic programs, reach the masses over the television, inshallah, wherein the women as well as the children, they can get benefited out of it, inshallah. So this is an aim, and we have alhamdulillah successfully been able to produce one good documentary on war with God. It is all about riba and it's all about, you know, interest and things like that. Alhamdulillah, this was also very well taken by the people. I have to tell you about this program, Ummeed. This is an Ummeed that we have with Allah. Ummeed means hope in Urdu. So we have chosen this program with the name called Ummeed, completely relying on Allah subhanahu wa ta'ala. Because what is the concept? This concept is all about reaching the Muslim masses, the people who are generally busy in their workplace. We want to reach them and educate them while they are in their work. One of such projects that I want to say is the one which we had in Shivaji Nagar. This was a program called Clean the City. Clean the City. We had members wearing t-shirts, caps, and they were having things written on their t-shirts saying that cleanliness is half the faith, said by Prophet Muhammad, peace be upon him, and distributing the pamphlets and distributing the free dustbin people and educating them to keep the place clean. And all of these things was also, we made a documentary and we aired it in the public itself. Alhamdulillah, alhamdulillah, this was once again wonderful event. I tell you all of these things. I want to tell you all of these things so that you can also be part of this movement, so that you can also contribute to this program. Main intention is to get a lot of other volunteers and other supporters and other financial help from all of these programs. A very wonderful thing to say about this Black Box magazine. This is a magazine which has got a lot of Islamic message. Alhamdulillah, we have printed this Black Box magazine where we were talking about the issues of wearing ethical dresses and moving and work, criticizing this man called Nicolas Sarkozy, who happened to ban wearing hijab in public places. And we are bringing out a lot of political issues as well as the religious issues in this magazine. MashaAllah, this is reaching the masses. We distributed these to the Muslims and the non-Muslim masses in public, all for free. It reached for free to the masses. Alhamdulillah, this was once again, I would say this is one of the greatest things that we could reach the masses with an Islamic perspective. So many things happen, terrorism and so many things, and we don't have the print media. We don't have anything as a replacement for Times of India or any of these famous magazines or newspapers. So the main intention to come into this is to this field is to have a replacement for these. We have, alhamdulillah, another thing that we do in Discover Islam is we have Tajweed classes, which is conducted by Sheikh Javed Umri Hafizahullah. He conducts classes regularly for children, for elders, for women, and all these programs are conducted regularly. We have this program for learning Arabic language classes for elders. So this is one something which is need of the hour. We have to learn the language of the Quran, isn't it? We have to learn the language of the Quran. So this is once again, we try to educate the masses the importance of gaining the Arabic language, to learn the Arabic language. Another unique event called Why Islam. This was organized in the city of Bengaluru, in town hall, the center of the city. And we invited the Muslims as well as non-Muslims. And the event was called as Why Islam. And all the speakers, nearly about 10 to 11, I remember 9 to 10 or 9 to 11 members, all of them who spoke on the stage about Islam were all reverts to Islam, alhamdulillah. And these members, most of them are those close associates, close members of Daesh. Alhamdulillah, this was once again wonderful event. This had a major impact. A lot of members in the same place, in the venue itself, a lot of people embrace Islam, alhamdulillah. We had one event called Hindu-Muslim Dialogue in Mangalore. We felt the need for having a dialogue with the Hindus who happened to be brainwashed by the right-wing RSS. We went there to have a dialogue, to have a peaceful coexistence with the people of other faiths. So we invite a lot of people from the VHP and the Hindu organizations. And this organization, you know, the organization which organized this event was South Karnataka Salafi Movement. And we were there, myself and Brother Gaurav, Ahmed Nainwal. We had a dialogue with them. This was
very good.
I got to speak a lot of things. We have very good faculty, alhamdulillah. We have Brother Samir Abdullah, who happens to be the general manager. And we have the finance manager, who happens to be Noor Bhai, an elderly man. Then we have the teacher, Ustaz, he is Sheikh Javed Umri. Then we have in the production department and editing department, Brother Salim. Then we have very important man who is after a lot of things, and he is the general secretary. He is Brother Sheikh Muhammad Umar Sharif, who happens to be the one who is trying to coordinate the whole of these events, inshallah. I request you all to make dua for this organization so that we can do a lot of wonderful things in the coming days. We have a project to start a school very soon. It's an Islamic school, international Islamic school in Bangalore, inshallah. By the grace of Allah, we are working on it. And by next year, we have plans to start it, inshallah. So we need lots of funds. We need lots of funds. I can just bring it to you to bring a school in Bangalore, an Islamic school. You know what it takes. You know what is the square foot price in Bangalore city. So all that we need is your dua. And I request you all, in whatever way that you can pull in your resources, come on, it's your time. It's for you to do what you can do. Probably you can't do the things by spending a time in the center, but if you are donating for this cause, you too get the share. You too get the people. Must be remembering last year that we had promised that we would start three projects, the Dead End Media, the Black Box, and the Ummeed. Alhamdulillah, by the grace of Allah, we have started all the three, and we are trying to be consistent with all these projects, inshallah. And in the coming days, we want to expand. We want to we want expertise in every field, inshallah. And we are working on this. Inshallah, there is a team working day and night. One of the remarkable events, one of the phenomenal events was the concept of God in Hinduism and Islam, in the light of sacred scriptures. Alhamdulillah, we had Dr. Zakir Naik and a very world-renowned Hindu speaker and a priest called Sri Sri Ravi. Same platform, discussing on the issues of the concept of God in both the religions. This was once again amazing. May Allah bless Dr. Zakir Naik for his contribution, and may Allah increase him in all that what is beneficial for him in this world and in the Akhirah. Our dua is always there for Dr. Zakir Naik. One of the events that I want to recall, when the UK government had banned Dr. Zakir Naik and Dr. Bilal Phillips from entering into the UK. When this happened, we had this event called Dr. Zakir Naik, Ambassador of Peace. And we had the captions called UK is not okay. We had lectures, and alhamdulillah, even this was very well taken. The Karnataka government is planning to stop the slaughtering of the cows while they are believing the cow to be sacred, or while they are believing that the cow to be God. We as the Muslims, we went and gave a memorandum to the governor of Karnataka, Mr. Hans Raj. Alhamdulillah, we went along with the other organizations called Karnataka Muslim Muttahida Tehreek and JADS and various other people. We went as a delegation. We spoke to the governor, and alhamdulillah, we gave a memorandum. And not only that, when Love Jihad was in the air, a very false propaganda against the Muslim masses, saying that the Muslim youngsters were enticing and trying to love to the non-Muslim women, and by then trying to convert them to Islam, was a very, very bogus hoax news that was aired in the media just to increase a sense of fear psychosis amongst the people of various communities and to disturb the rest and comfort and tranquility and peace within the environment. That is the main agenda of promoting or propagating such false things, is mainly to disturb the relations amongst the people of other communities. So alhamdulillah, we had a program against Love Jihad. Request to brothers and sisters, if you have time to contribute, please visit Discover Islam. tell us what you can do. Or if you can, get us some funds, or you can donate in whatever ways you can, come forward. So I request you all, in whatever way that you can pull in your resources, come on, it's your time. If you are donating for this cause, you too get the share, you too get the reward.
Oh,